நமஃ பரமரிஷிப்யோ நமஃ பரமரிஷிப்யஹம் ஹரி ஓம். அந்தராயதிமரூபசாந்தயே சாந்தபாவனமசிந்த்யவைபவம் தம்னரம் வபுஷி குஞ்சரம் முகே மன்மஹே கிமபி துந்திலம் மஹஹம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹாம் குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத் வ்யாப்த தேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமஹம். யஸ்யாந்தன்னாதிமத்யம் நஹி கரசரணம் நாம கோத்ரம் ந சூத்ரம் நோ ஜாதிர்நைவ வர்ணா ந பவதி புருஷோ நான பும்சம் ந ச ஸ்திரீ நாகாரம் நோ விகாரம் நஹி ஜனிமரணம் நாஸ்தி புண்ணியம் ந பாபம் தத்வம் நோ தத்வமேகம் சஹஜ சமரசம் சத்குரும் தம் நமாமி. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மௌனவ்யாக்யா பிரகடித பரப்ரஹ்ம தத்துவம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தே வசத் ரிஷிகணைராவ்ருதம் ப்ரஹ்மநிஷ்டைஹ. ஆச்சாரியேந்திரம் கரகலித சின்முத்ரமானந்தமூர்த்திம் ஸ்வாத்மா ராமம் உதிதவதனம் தக்ஷிணாமூர்த்திமீடேம். வேதாந்தார்த்த விபாசகாயேதயே சாந்தாய சந்நியாசினேம் நானாவாதினகேந்திர சங்கபவயே யோகீந்திரவந்தியாய ச மோஹத்வாந்த திவாகராய பகவத்பாதாபிதாம் பிப்ரதே தஸ்மை பாஷ்யக்ருதே நமோஸ்து சததம் பூர்ணாய போதாத்மனே அபார சச்சித் சுகவாரிராஷே யஸ்யோர்மி மாத்ரம் புவனம் சமஸ்தம் குஹாஹிதம் தம் ரமணம் கபீரம் சிந்தாவிஹீனம் ஹ்ருதி சிந்தயாமி. தேஹம் ரிண்மயவஜ்ஜடாத்மகமஹம் புத்திர்ந தஸ்யாஸ்த்யதௌ நாஹம் தத்ததபாவ சுப்தி சமயே சித்தாத்ம சத்பாவதஹ கோஹம் பாவயுதஹ குதோ வரதியா திருஷ்ட்வாத்ம நிஷ்டாத்மனாம் சோஹம் ஸ்பூர்த்திதயா அருணாச்சல சிவஃ பூர்ணோ விபாதி ஸ்வயம். கருணாபூர்ணசுதாப்தே கபலிதனவிஸ்வரூப கிரணாவல்யா அருணாச்சல பரமாத்மன் அருணோபவ சித்தகஞ்ச சுவிகாசாய த்வய் அருணாச்சல சர்வம் பூத்வா ஸ்தித்வா பிரலீனமேதச்சித்ரம். ஹ்ருத்யஹமித்யாத்மதயா நிருத்யசி போஹோ தே வதந்தி ஹ்ருதயம் நாம அஹமிதி குத ஆயாதீத்யன்விஷ்யாந்தஃ ப்ரவிஷ்டயாத்யமலதியாம் அவகம்யஸ்வம் ரூபம் ஷாம்யத்யருணாச்சலத்வை நதீவாப்தௌ. த்யக்த்வா விஷயம் பாஹ்யம் ருத்த பிராணேன ருத்த மனசாந்தஸ்த்வாம் த்யாயன் பஷ்யதி யோகீ தீதிதிம் அருணாச்சலத்வை மஹீயம் தே. த்வய்யர்ப்பித மனசா த்வாம் பஷ்யன் சர்வம் தவாக்ருதிதயாம் சததம் பஜதே அனன்ய ப்ரீத்யா சஜயத்யருணாச்சலத்வை சுகே மக்னஹம். சூணப்ரபம் சோமகலாவதம்சம் பாணிஸ்புரத் பஞ்சசரேக்ஷுஜாபம் பிராணப்ரியம் நௌமி பினாகபாணே கோணத்ரயஸ்தம் குலதெய்வதம் நஹம். நமாமி யாமினீநாதலேகாலங்கிருதகுந்தளாம்
భవానీం భవసంతాప నిర్వాపణ సుధానదీం చూడోత్తం సితచంద్రచారుకలికాం చంజచ్చికాభాస్వరూం లీలాదగ్ధ విలోలకామశలభశ్రేయోదశాగ్రే స్ఫురన్ అంతఃస్ఫూర్జతపారమోహతిమిర ప్రాగ్భారముచ్చాడయన్ చేతసద్మనియోగినాం విజయతే జ్ఞానప్రదీపోహరః శారదా శారదం భోజవదనావదనాంబుజే సర్వదా సర్వదాస్మాకం సన్నిధిం సన్నిధిం క్రియాత్ రాకాచంద్రసమానకాంతివదనాం నాకాదిరాజస్తుతాం మూకానామపి కుర్వతీ సురధునీనికాశవాగ్వైభవం శ్రీకాంచీనగరీ విహారరసికా శంకాపహంత్రీ సతాం ఏకా పుణ్యపరంపరా పశుపతేః ఆకారిణీ రాజతే యోంతః ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసుప్తాం సంజీవయత్తిఖిల శక్తిధరస్వధాంనాం అన్యాంశ హస్తచరణ శ్రవణత్వగాదీన్ ప్రాణాన్ నమో భగవతే పురుషాయ తుభ్యం. యస్మాజ్జాతం జగత్ సర్వం యస్మిన్నేవ ప్రలీయతే ఏనేదం ధార్యతే చైవ తస్మై జ్ఞానాత్మనే నమః. ഉള്ളതലതുള്ളവുണർ ഉള്ളതോ ഉള്ള പൊരുൾ ഉള്ളലര ഉള്ളത്തെ ഉള്ളതാൽ ഉള്ളമെനും ഉള്ള പൊരുൾ ഉള്ളലവൻ ഉള്ളത്തെ ഉള്ളപടി ഉള്ളതേ ഉള്ളൽ ഉണർവായേ ഉള്ളേ മരണഭയമിക്കുളവം മക്കളരണാഹ് మరణభవం ఇల్లా మహేశం చరణమే శార్వర్తం శార్వుడుతాం శాపుత్రార్ శావిణ్ణం శార్వరో శావాదవమిత్త. కూర్ందుమయల్ నాముడలెండ్రెన్నినల నామదువెండ్రెన్నుమతి நாமதுவானிற்பதற்கு நத்துணையே யாமென்று நாமதுவென்றெண்ணுவதே நான் மனிதன் என்றெணுமோ நாமதுவானிற்குமதனால் அறியாதே முயலும் சாதகத்திலே துவிதம் சாத்தியத்தில் அத்துவிதம் ஓதுகின்ற வாதமதும் உண்மையல ஆதரவாய் தான் தேடும் காலும் தனையடைந்த காலத்தும் தான் தசமனன்றியார் தான் வித்து போன்ற வினைமுதலாமாயின் விளைப்பயன் துய்ப்போம் வினைமுதலாரென்று வினவி தனை அறிய கர்த்தத்துவம் போய் கர்ம மூன்றும் கழலும் நித்தமாம் முக்தி நிலை ஈதே. அறியாதே முயலும் முயற்சி. ஒரு சாதகன் வந்து உண்மையை அறியறதுக்கு முயற்சி பண்றான், எஃபர்ட். உலகம் பூராவும் என்ன அப்படின்னா முயற்சி தான், எஃபர்ட், பரிசிரமம். ஏதோ பண்ணிண்டே இருக்கிறது கர்மா. அப்படி பண்ணி 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 தான் கிளச்சு போயிடுறோம். போறோம், ஒண்ணும் பண்றதுக்கே எனக்கு ஆசையே இல்லாம ஆயிடுறது. ஜென்மா ஜென்மாவா என்ன பண்ணிருக்கோம்? ஏதோ பண்ணிண்டே இருந்திருக்கோம். அல்டிமேட்டா இவனுக்கு ஒரு இன்சைட் வருது. என்ன இன்சைட் வருதுன்னா, பூர்ணமான அந்த உண்மை வந்து முயற்சியினால அடைய முடியாது. அப்பதான் இவன் வேதாந்த சிரவணம் பண்றதுக்கு அதிகாரி ஆகிறானோ. பரீட்சிய லோகான் கர்மசிதான் பிராமணோ நிர்வேதம் ஆயாது. நன்னா இவன் வந்து பரீட்சணம் பண்ணி பார்த்து, அனலைஸ் பண்ணி பார்த்து, நிர்வேதமாயாது வைராக்கியமாயாது, இவனுக்கு வைராக்கியம் வருது. அவன் என்ன புரிஞ்சுக்கிறான்னா, நாஸ்தி அகிருதஹா கிருதேன, அந்த பூர்ண நிலை வந்து ஏதாவது பண்ணி அடைய முடியாது. அந்நிலையில தான் இவன் வந்து தத் விஜயானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத்து சமிப்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அந்த நிலையில வந்து இவன் ஒரு குரு கிட்ட வேதாந்த சிரவணத்துக்கு போறதுக்கு அதிகாரி ஆகணும். மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டினா என்னன்னா, பண்ணி அடையறதுல இருக்கிற அந்த ஃபெய்த் போறதுதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. ரொம்ப வேடிக்கையா இருக்கு. உலகத்துல எப்படின்னா, நம்ம பண்ணறதுல எவ்வளவு எஃபர்ட் போடுறோமோ அவ்வளவு ரிசல்ட். வேதாந்த சிரவணத்துக்கு யாரு அதிகாரினா, இந்த எஃபர்ட் ரிசல்ட்ங்கிற இந்த ஒரு நெட்வொர்க்குள்ள இந்த வெளியில வரோம். கர்த்திருவம் போக்திருத்துவம், அந்த நிலையில வந்து இவன் ஞானத்துக்கு அதிகாரி ஆகிறான். ஞானத்துக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை நமக்குள்ள எப்ப வரும் அப்படின்னா, எப்ப வந்து பண்ணி 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 களைச்சு போயாச்சு, எல்லாமே புளிச்சு போயாச்சு, கர்மத்தால அடையிறது எல்லாமே லிமிட்டெடு அப்படின்னு தெரியறது. எவ்வளவு எஃபர்ட் போட்டோமோ அதுக்கு தகுந்தபடி ஒரு அனுபவம் வரும். இதுதான் முதல்ல சொன்ன பிச்சை பாத்திரம். இந்த நம்ம கர்மாவும் ஒரு பிச்சை பாத்திரம் தான். அந்த பிச்சை பாத்திரம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்தபடி பிச்சை கிடைக்கும். இவ்வளவு எஃபர்ட் அவ்வளவு ரிசல்ட். அப்ப இதனால அகண்டமான அந்த பூர்ண நிலை வராது அப்படிங்கிற ஒரு இன்சைட் உள்ள வரபோது இவன் அந்த அகண்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, பூர்ணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி உடையவன் ஆகிறான், அதிகாரி ஆகிறான். அந்த நிலையில இவன் ஒரு சத்குரு கிட்ட போய் கேட்கிற போது குரு என்ன பண்றான், குரு இவனை திருப்பி இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்றான். ஆனா ஹோம்ஒர்க் கொடுக்கல. நமக்கு எத்தனையோ ஜென்மாவா ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால வேதாந்த சாதனைக்கு வந்தாலும் ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுங்கோளே அப்படின்னு கேக்குறாள். நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, சும்மா இரு, சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், சும்மா இருக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் ஏதாவது இருக்கா, அதுக்கு ஒரு கோர்ஸ் பண்ணும் அடங்கிரு. அப்போ பக்குவமான நிலையில ஒரு குரு கிட்ட இவன் வரபோது அந்த குரு என்ன பண்றான், இவனுக்கு ஸ்வரூப ஞானத்தை உபதேசம் பண்றான். நீ இந்த உடம்பு இல்லை, நீ இந்த தேகம் அல்ல, மனசு அல்ல, புத்தி அல்ல, இது பண்ணணும் அது பண்ணணும் நினைக்கிற அகங்காரம் உன்னோட ஸ்வரூபம் அல்ல. இதையெல்லாம் தாண்டி உன்னோட உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படின்னு நீ பாரு. இத நல்லா மனனம் பண்ணு. இதுல உனக்கு சந்தேகம் வராம இருக்கட்டும் பா. இந்த சந்தேகம் எல்லாம் ஏன் வருதுன்னா, ஏன் ஒரு சத்குருவோட உபதேசத்திலேயோ உபனிஷத்தோட உபதேசத்திலேயோ பரிபூர்ணமான விசுவாசம் ஸ்ரத்த ஏன் எல்லாருக்கும் வரமாட்டேங்கிறது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன். அது ஏன் வரமாட்டேங்கிறதுனா, இவாளுக்கு தேர் இஸ் ஸ்டில் சம்திங் இஸ் லர்க்கிங் வித்தின் தம், ஏதோ ஒன்று ஒளிஞ்சின்னு இருக்கு வாளுக்குள்ள. அதானது சஃபரிங், இன்னமும் ஏதேதோ பிராரப்தம் துக்கம் என இந்த ஞானம் உள்ள புகுந்து கொடுத்துனா அதை அனுபவிக்க முடியாது. அதனால இன்னமும் ஏதோ ஒரு கஷ்டம் அனுபவிக்கிறதுக்கு சஃபர் பண்றதுக்கு இருக்கிற தலையில எழுத்து இருக்கிறதுனால ஸ்ரத்த வராது. அந்த ஸ்ரத்த ஹிருதயத்துல இருந்து வரது இருக்கே, அதுவே முக்தி தான், முக்தி பீஜம்தான். அந்த ஸ்ரத்த எப்ப இவனுக்கு வருது அப்படின்னா இவனோட எல்லா கர்ம வாசனையும் முடிஞ்சு போயாச்சு. நல்ல பழுத்த பழமா இருக்கான்னா அப்போ வந்து மகா வாக்கியத்தை சிரவணம் பண்ற ஒரு வாட்டி கேட்டாலே ஞானம் வந்துடும். ஒரே ஒரு சம வாட்டி காதல விழுந்தாலே ஸ்புரிச்சு விடும். அப்படி வராம இருக்கிறதுக்கு என்ன குறை நமக்குள்ள இருக்கு? இந்த குறை என்ன? அந்த குறை அந்த சிரவணம் பண்ண முடியாத குறை. அர்ஜுனனுக்கு கூட கீதை கேட்டப்புறம் மறந்து போயிடுது. அது ஒரு பிராரந்த கஷ்டம். கேட்டுதானா, கேட்கிற சமயத்துல அர்ஜுனன் நன்னா கேட்டா, அப்புறம் யுத்தம் பண்ணினான். யுத்தம் பண்ணினதுக்கு அப்புறம் கீதை மறந்து போயிடுது. அது ஒரு ஒரு டெம்பரரி இஃபெக்ட் பகவான் கொடுத்தார். அர்ஜுனன் யுத்தம் எல்லாம் பண்ணான். யுத்தம் எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு சாயங்காலம் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அப்படி வாக்கிங் போயிட்டு இருக்க, ஈவினிங் வாக். அப்ப அர்ஜுனன் பகவான் கிட்ட கேக்குறான், ஏ கிருஷ்ணா, நீ அந்த யுத்த பூமியில என்னென்னவோ எல்லாம் உபதேசம் பண்ணினீ, அது இங்க கொஞ்சம் கூட ஒரு வாட்டி கூட சொல்லு பார்க்கலாம். ரொம்ப கேஷுவலா ஏதோ பாட்டு பாடுங்கிற மாதிரி சில வேலை நம்மகிட்டே சொல்லுவா, நீங்க ஏதோ கீதை உபனிஷத்து பாகவதம் இதெல்லாமோ சொல்றீங்களாமே. ஆமா சொல்லுங்க பாக்கலாம். ஏதோ பாட்டுக்கு சரி பாட்டு பாட சொல்ற சொல்லுங்க பாக்கலாம். அப்படி அந்த அர்ஜுனன் வந்து பகவான் கிட்ட அப்படி கேக்குறத பகவான் சிரிச்சுண்டு. பகவான் சொன்ன, அர்ஜுனா நான் சொல்லணுமானா, கீதை சொல்லணுமானா, அன்னைக்கு யுத்த பூமியில ஒரு அர்ஜுனன் இருந்தா அந்த அர்ஜுனன் வரணும். இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல நீ இருந்தா தான் அந்த மாதிரி கீதை வருமே தவிர, எங்கிட்ட ரெடிமேடா கீதை ஸ்டாக் எல்லாம் கிடையாது. அந்த சிடி போட்டா ஒர்க் பண்ற மாதிரி ஒர்க் பண்ணாது இது. அந்த அர்ஜுனன் அந்த கீதையை எழுப்பி நான் உள்ள பகவானே சொல்ற, அந்த ஸ்மிருதி நம்ம வராதுப்பாங்கிறார். அப்ப அர்ஜுனனுக்கு ஒரே ஷாக் ஆயிடுது, பகவானே நீ வந்து எனக்கு கீதை கொடுத்த, அப்ப எனக்கு இட்ஸ் லாஸ்ட், நஷ்டம் ஆயிடுதா, எனக்கு போயிடுதா? பகவான் சொல்றார், போகாதுப்பா, நான் பண்ணினே அது உனக்குள்ள இருக்கு, எங்கேயும் போல போக முடியாது. நீ நினைச்சா you have no power to erase it. ennaka na kuduthathu satyam, and the bullet ulla irukku. sahi dharma subaryapto brahmana padavedane, annake na edhu upadesham panninenno adu ona brahma jnanathile kondu poi vittuttu dhaan irukum. ana ipo nyabagam illaye, adu en nyabagam illena, அந்த ஞானம் தற்காலத்துக்கு உள்ள ஒளிஞ்சின் இருக்கு. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் இன்னும் பிராரப்தம் கர்மா கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறதுக்கு இருக்கு. அதெல்லாம் அனுபவிச்சு தீர்த்த அப்புறம் உள்ளேந்து அதை திருப்பி கிளம்பும். பகவானை பார்த்த வாழ்ந்துட்டே நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டு இருக்கேன். சின்னத்துல பகவான் நிறைய பார்த்தவா, பகவான் கிட்ட ஈவன் பேசினவா, அவெல்லாம் பார்த்தா சர்வசாதாரணமா இருப்பா. குடும்பத்துல உலகத்துல கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருப்பா. ஆனா எல்லாம் அனுபவிச்ச அப்புறம் வயசான சமயத்துல அவ ஒன்னும் சாதனை பண்ணாட்டாலும் எஃபர்ட் போடாட்டாலும் பகவான் பார்த்ததும் பகவான் பேசினதும் பகவானோட எல்லாம் உள்ள திருப்பி 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 வந்துட்டே இருக்கு அவளுக்குள்ள. ஏன்னா அவ பார்த்தது அந்த சத்திய வஸ்து, அதோட ஃபோர்ஸ் வந்து நம்ம மனசோட ஃபோர்ஸ கூட அதிகம் நிச்சயமா. ஆனா மனசு டெம்பரரியா அது ஃபோர்ஸ காட்டுறது. அந்த ஃபோர்ஸ் ஓஞ்சதோட அந்த குரு உபதேசமோ குருவை பார்த்ததோ மகாபுருஷ தரிசனமோ அதோட அந்த சீடு விதை உள்ள கிடக்கு, அது திருப்பி கிடக்கும், திருப்பி பிரகாசமா, திருப்பி பிரகாசமாய் அது வந்து அனுகிரகத்தை பண்ணியே இருக்கும், போகவே போகாது. அந்த ஞானம் நிச்சயமா ஒரு வாட்டி உள்ள போயாச்சுனாக்கா இவன் அபியாசம் பண்ணினாலும் அபியாசம் பண்ணாட்டாலும் வேலை பண்ணும். யோக வாசிஷ்டத்துல வசிஷ்டர் சொல்றார், சர்வாப்யேவ கலா ஜந்தோஹோ அனபியாசேன நஷ்யதி. உலகத்துல எல்லா கலைகளும் டான்ஸ் பாட்டு அது இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணலையானா லாஸ்ட் ஆயிடும், நஷ்டமாயிடும். ஆனா இயம் ஞான கலாத்தியந்தாம் சகிருஜாதா அபிவர்த்ததே. இந்த ஞானமாகற ஒரு கலை இருக்கே, அது மட்டும் ஒரே ஒரு வாட்டி உள்ள புகுந்தாச்சுனாக்கா அது டைம் பார்த்து டைம் பார்த்து உள்ள இருக்கிற வாசனையெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும், பிரகாசம் ஆயிண்டே இருக்கும், தெளிவுற்றுண்டே இருக்கும், தவிர மங்காது, ஒளிஞ்சு பிரகாசிச்சுட்டே இருக்கும், சந்தேகமே இல்லை. அதனால அந்த ஞானம்ங்கிறது அவ்வளவு பெருமை இருக்கிறது, அவ்வளவு வைபவம் இருக்கிறது, அந்த ஞானத்தை இவன் அடையறதுக்கு எப்ப தகுதி உடையவன் ஆகிறான் அப்படின்னா, எல்லா உபாசனையும் பூர்த்தி பண்ணி, கர்ம காண்டவெல்லாம் பூர்த்தியாச்சு, உபாசனா காண்டவெல்லாம் பூர்த்தியாச்சு, அந்த நிலையில இவனுக்கு வந்து எந்த விதத்திலையும் இவனுக்கு நான் பண்ணி ஏதோ அடையறதுக்கு இருக்குங்கிற பிரமை இல்லை. அந்த பூர்ணத்துவம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, குரு வச்சன லவாத்து பிராபியத்தே. அந்த குரு ஒரு வார்த்தை, தாய்மானவர் ஒரு பாட்டு சொல்றார், பார்த்த விடமெல்லாம் பரவெளியாய் தோன்ற ஓர் வார்த்தை சொல்ல வந்த மனுவே பராபரமே. அந்த குரு வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரா, அஞ்ஞானம் எங்க இருக்குன்னு தெரியாம போயிடுத்து. சூரிய உதிச்சு இருட்டு போன மாதிரி எல்லாம் விலகி போயிடுச்சு. அந்த குரு வச்சன லவம், அதுக்கு அந்த தகுதி வரபோது அது பிரவர்த்திக்கிறது. அதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்றான், உபாசனை பண்றான், அதுவா வேதாந்த சிரவணத்திலையும் பூர்ண தகுதி இல்லையானால் திருப்பி திருப்பி கேட்டு மனனம் பண்ணி நிதி தியாசனம் பண்ணி எல்லாம் பண்றான், இல்ல இஷ்ட தெய்வத்தை உபாசனை பண்றான். இதெல்லாம் பண்ற போது இவனுக்கு நான் உபாசகன், என்னோட இந்த தெய்வம் வந்து உபாசியம், நான் உபாசனையின் ஒரு கர்மா பண்ணிட்டு இருக்கேன்ங்கிற ஒரு பிரமை இருக்கு. அப்புறம் அந்த உபாசனையோட எல்லாம் பலமா இவனுக்கு ஒரு குரு பிராப்தி உண்டாகி, முமுக்ஷுத்துவம் உண்டாகி, குரு பிராப்தி உண்டாகி, ஞானம் உண்டாகிற போது இது உபாசகன் போயிடுறான். இப்ப பகவானுக்கே பார்த்தேன்னா, பகவான் சொல்றது மதுரையிலேருந்து திருவண்ணாமலைக்கு வந்தது, ட்ரெயின்ல வந்து அப்படி இறங்கிது, அங்கேருந்து எங்கேந்தோ அண்ணாமலையை பார்த்துருக்கேன். ஏன்னா பகவான் அருணாச்சலம்னா என்னதுன்னு நினைச்சுட்டு இருந்தது நமக்கு தெரியாது. பகவானே அருணாச்சல அஷ்டகத்துல சொல்றது, அறிவரும் கிரியன அமர்த்தரும் அம்மாம் அதிசயம் இதன் செயல் அறிவரிதார்க்கும். அறிவரு சிறுவயதது முதல் அருணாச்சலம் மிக பெரிதன அறிவு நிலங்கு, அவ்வளவுதான். இந்த பெரிதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு தமிழ்ல, பெரிதுனாலே பிரம்மம்னு அர்த்தம். வைதிக சம்ஜையில பெரிது அப்படின்னா என்னதுன்னா பிரம்மம்னு அர்த்தம், சிறிது சின்னதுன்னு என்ன அர்த்தம்னா அகங்காரம்னு அர்த்தம். சிறியதொன்று பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் ஆழ்வார். சிறியது பிறந்தால், அந்த சிறியதுன்னா அகங்காரம் தான் அந்த ஜீவன், பெரியதுன்னா பிரம்மம்னு அர்த்தம். வேதமே சொல்றது பிருஹத் அப்படின்னு, பிரம்மத்துக்கு என்ன பேருனா பிருஹத், பிருஹத்வதேம விததேசு வீரா, அந்த பிருஹத்தை பேசுவோம் அப்படின்னு. அந்த பெரிய பொருள், அந்த பூர்ண பொருள் அறிவரும் சிறுவயதது முதல், எனக்கு அறிவுண்டாகாத வயசுல இருந்து இந்த அருணாச்சலம் மிக பெரிது அப்படின்னா அது அகண்ட பூர்ண வஸ்துன்னு எங்கேயோ உள்ள இருந்தது. ஆனா அது சரியா புத்தியினாலையெல்லாம் புரிஞ்சுக்கல, அது திருவண்ணாமலையும் தெரிஞ்சு திருவண்ணாமலைக்கு கிளம்பி வந்தார். தூருக்கு எங்கேந்தோ மலைய பார்த்திருக்கு, அருகுரும் அமயம் இது அச்சலமா கண்டேன். அந்த அஷ்டகத்தை வச்சுனே நமக்கு பகவான் பயோகிராபி எழுதி விடலாம். பகவான் சொல்றது, நான் அப்படியே ட்ரெயின்ல வந்து இப்படி வந்து இறங்கி தூரக மலையை பாக்குற போது பக்கத்துல வரபோது அந்த அச்சல உருவத்தை கண்டேன். அதை வச்சுட்டே தான் பகவான் இன்னொரு பாட்டு சொல்றது, உருத்தெறி எல்லை அப்படிங்கிறது, உருத்தெறி எல்லை உற்று கண்ணுற்றார். எங்கேயோ தூரக்கு அந்த பவுண்டரி தெரியாத தூரக்கேந்து இப்படி கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்கிற டிஸ்டன்ஸ்ல மலை தெரியறது. உற்று கண் உற்றார், கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணின்னு அண்ணாமலையை பார்க்கிறோம். அந்த நிலையில தூரக்கேந்து பார்த்திருக்கு. அச்சலமா கண்டேன், அதை ஒரு மலையின் பார்த்தேன் ஒரு அர்த்தம், இன்னும் அச்சலமான பொருளை பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த பாட்டுல கண்டவன் எவன் என கருத்தினுள் நாட கண்டவன் இன்றிட நின்றது கண்டேன். இந்த பாட்டு எவ்வளவோ தடவை நாம சொல்லியிருக்கோம். கண்டவன் யாருன்னு பார்த்தா கண்டவன் இல்லை, உருவத்தை தான் பார்க்கிறார். ஆனா ரொம்ப ஆச்சரியம், உபாசனை பகவான வந்து உருவத்துல பக்தி வழிபடுறோம். ஆனா பகவான் சொல்றார், உன்னுரு அந்த உரு நினைச்சு நான் பக்கத்துல வந்தா சரு சக்கரை உரு என ஓயும், சக்கரை பொம்மை மாதிரி நான் ஓஞ்சு போயிட்டேன் உனக்குள்ள. இந்த முதல்ல பார்த்தப்போ திருப்படி இருக்கு, பார்க்கிறவன் கண்டேன் அப்படிங்கிறார், அப்புறம் கண்டவன் இல்லை. இப்ப ரெண்டு ஸ்டேஜ், ஒன்னு வந்து துவைதம் இருக்கிற ஒரு ஸ்டேஜ், இன்னொன்னு வந்து துவைதம் நழுவி போன ஒரு ஸ்டேஜ், அகண்டமா அத்வைதமா இருக்கிற ஒரு நிலை. பொதுவா சரியான ஒரு சாஸ்திர ஞானம் இல்லாதவாள் எல்லாருமே தரிச்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு இப்போ அத்வைதம் தான் இருக்கு, மெதுவா வந்து நமக்கு அத்வைதம் வரும். அத்வைதம்ங்கிறது ஒரு ஸ்டேஜ், நாம இப்ப துவைதத்தில் இருக்கோம். ஸ்லோலி வி வில் ரீச் தட் ஸ்டேட் ஆஃப் அத்வைதா அப்படின்னு சொல்றா. அதை தான் பகவான் இங்க உள்ளது நாற்பதுல நேற்றுக்கு நாம பார்த்த பாட்டுல, சாதகத்திலே துவிதம் சாத்தியத்தில் அத்துவிதம் ஓதுகின்ற வாதம் அதுவும் உண்மையல, விசார காலே துவைதம் போதேது அத்வைதம், இது சரியில்லை உண்மையல்லங்கிறார் பகவான். உண்மையல ஆதரவாய் தான் தேடும் காலும் தன்னை அடைந்த காலத்தும் தான் தசமன் தசமன் அன்றி யார் தான். தசமன் நியாயம் நேற்று நாம சொல்லிட்டோம். இப்போ சாதனா காலத்துல துவைதம் இருக்குன்னு ஒத்துண்டா தான் என்ன வந்து போச்சு, இதுதான் நம்ம க்வெஸ்சன். ஒரு பிலாசபிக்கல் க்வெஸ்சன் இல்ல, இந்த பாட்டில் நெக்னு சொல்லுவான், அந்த பாட்டில் நெக் தாண்டறது ரொம்ப கஷ்டம், மாட்டிண்டு சிக்கிண்டு இல்லையா. நம்மளை ஒன்னும் கட்டி போடுறதுக்கு காமம் குரோதம் சம்சாரம் இதெல்லாம் ஒன்றும் நம்மளை கட்டி போடல, நம்மள அஜ்ஞானம் தான் கட்டி போட்டிருக்கு. அதனால இந்த அஜ்ஞானத்தை தான் நிவர்த்தி பண்ணிக்க வேண்டி இருக்கு. இப்ப இந்த பாட்டு பகவான் எதுக்கு எழுதணும், ஒரு பேசிக் க்வெஸ்சன். இப்ப துவைதம் இருக்குன்னு ஒத்துண்டா தான் இப்ப என்ன ப்ராப்ளம் வந்து போச்சு. சப்போஸ் நம்ம சாதனை ஸ்டேஜ் சேர ஸ்டேஜ், ஜபம் பண்றோம் தியானம் பண்றோம் அப்ப துவைதம் இருக்கு, அப்புறம் அத்வைதம் வி வில் ரீச், இட் இஸ் என் ஹையர் பிளேன் வி வில் ரீச் அப்படின்னு ஒப்புத்துக்கிறோமே, என்னதான் குழப்பம். ஏன் பகவான் அப்படி ஒப்புத்துக்காம இப்படி ஒரு பாட்டு எழுதியிருக்கு அப்படின்னா, அந்த ஒப்புத்துக்கிறது இருக்கே, நீ ஒப்புத்துன்னு விட்டேன்னா அது போகவே போகாது. எனக்கு அஜ்ஞானம் இருக்கு, ஃபியூச்சர்ல நான் ஞானத்தை அடைவேன். பால் பிரண்டன் பகவான் பேசுற போது பகவான் கிட்ட சொல்றார், பகவான் இட் இஸ் சோ டிஃபிகல்ட் அப்படிங்கிறார். பகவான் சொல்றார், நீ டிஃபிகல்ட்னு சொன்ன ஏன்னா அந்த தாட்டை மாத்துறதுக்கு நீ கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டி வரும். டிஃபிகல்ட்னு யூ ஹவ் மேட் எ தாட், நவ் டு அரேஞ்ச் தட் தாட் யூ ஹவ் டு புட் எஃபர்ட். ஃபேக்சுவல் நம்ம சொல்றோம், ஃபேக்சுவலா இருக்கே கஷ்டம் இருக்கே, கஷ்டம் இருக்கு நீ அசர்ட் பண்ணினாயானால் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் அது கஷ்டம் இல்லை சிம்பிள். அதனாலதான் பகவான் பாருங்க எல்லாத்தையும் ஐயே மெத்த கடினம் அப்படின்னு இருக்கிற பாட்டை போய் ஐயே அதிசுலபம், கஷ்டம் நம்ம ஃபேக்சுவலா நம்ம படுற பாடு பகவானுக்கு தெரியலையானா தெரியறது, ஆனா அதை சொல்லப்படாது, சுலபம் தான் சொல்லணும். முருகனார் சுவாமி கிட்ட யாரோ பக்தால் கேட்டாலும், பகவான் எப்படி சுவாமி சுலபம் சொல்ல முடியும், அவர் தான் அந்த மீட்டு போட்டார் முதல்ல, எப்படி சுலபம் சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குற போது சுவாமி, அது அந்த முடிவுல இருக்கிற பாட்டு இருக்கே அந்த பாட்டுல இருக்கிற ஒரு லைன் எடுத்துன்னா உங்களுக்கு புரியும். என்னதுன்னா, அருளும் வேணுமே. அந்த அருளை வந்து நீ ஒப்புத்தன்னு விட்டேனாக்கா, ஈஸ்வரனோட கிருபை அங்க கிரேஸ்ங்கிறது இருக்கு, நீ ஒப்புத்தன்னு விட்டாயானால் நீ ஒருக்காவும் உன்னோட ஈகோவோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து திங்க் பண்ண மாட்டேன், அதை விட்டுடுவேன். இந்த ஈகோ ஸ்டாண்ட் பாயிண்ட்லயும் திங்க் பண்ணிருந்தா நம்ம இவ சிம்பிளும் சொல்றோம், கஷ்டம்னு சொல்றோம், துவைதம் சொல்றோம், அத்வைதம் சொல்றோம். எல்லாம் ஸ்வப்னத்துல நமக்கு பலது காணும், ஆனா முழிச்சுன்னு இருக்கிறோம், அது நம்புவனும். சொப்பனம் பாக்குறது அது இருக்கே அப்படின்னாக்கா, அப்படி ஒப்புத்துக்கிறது சரியாகுமா? அந்த மாதிரி நான் ஈகோ இருக்கு, நீங்க என்னதான் ஈகோ இல்லை சொன்னாலும் இருக்கே அப்படின்னு அங்கேயே பாருங்க பகவான் சொல்றது, நீ ஈகோ இருக்குன்னு ஒப்புத்துண்டாயானால் உன்னோட சாதனையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எரர் வந்துடுத்து. நீ என்ன பண்ணினாலும் எரர் தான். அதனால முதல்ல இந்த சாதனை பண்றவன் யாரு அப்படின்னு பாரு. வேதாந்த சாஸ்திரத்திலேயே இது ஒரு பெரிய சண்டை முடிச்சுது. சாதகன் ஒருத்தன் இருக்கான்னு கல்பிச்சுக்கணுமா வேண்டாமான்னு ஒரு க்வெஸ்சன். சில பண்டிதர்கள்லாம் சாதகத்துவ பிரகல்பனத்தினால ஒரு தோஷமும் இல்லை, சாதகன் இருக்கான்னு ஒப்புத்துக்கோ அப்படின்னு சொல்றா. ஆனா பகவானை பார்த்தோம்னா இந்த சாதகன் யாருன்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்தே லாஸ்ட் ஸ்டெப்பு தான் பகவானோட கதை. எப்படின்னா ஒரு ஸ்டெப்பு வை, ஹோல் திங் இஸ் ஓவர். அந்த ஒரு ஸ்டெப்பு என்ன, நீ யாருன்னு பாரு. சாதனை பண்றவன் யாருன்னு பாரு. துவைதம் இருக்கு நீ சொல்றிய, துவைதம் இருக்குன்னு யாரு சொல்ற? இந்த வாதம் உண்மை அல்ல. நேத்துக்கே நம்ம இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணியாச்சு இல்லையா. சாதனையில துவைதம் இருக்குன்னு பகவத்பாதால் பாஷ்யத்துல டிஸ்கஷன் பண்றதெல்லாம் நம்ம சொன்னோம் நேத்துக்கு. துவைதத்தை உபதேசம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. துவைதம் எல்லாருக்குமே தெரியற விஷயம், ஜெனட்டிக் ப்ராப்ளம், ஜென்மனாவே நமக்கு தெரியும் துவைதம் இருக்குன்னு. அது சொல்றதுக்கு ஒரு சாஸ்திரமோ உபனிஷத்தோ வேதாந்தமோ குருவோ ஒன்றும் தேவையில்லை. குரு எதுக்கு வந்திருக்கார் அப்படின்னா, ரெண்டு இல்லைன்னு சொல்றதுக்கு தான், அந்நியம் இல்லைன்னு சொல்றதுக்கு தான், அந்த பூர்ண வஸ்து ஒண்ணுதான் இருக்குங்கிறத போதனை பண்றதுக்கு தான் குரு வந்திருக்கார். சாதகன் இருக்கேன், நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அகங்காரத்தை ஒப்புத்துண்டு இந்த பண்ணு அதை பண்ணுன்னு சொல்றது சம்சாரத்தோட கண்டினியூவேஷன் தான். அதை பண்ணாம பகவான் இங்க என்ன பண்றது, இந்த சாதகன் யாருன்னு பாரு. பகவானோட உபதேசங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆன்சர் பகவான் கொடுக்கவே கொடுக்காது, ஒரு க்வெஸ்சனை தான் திருப்பி கொடுக்கும். ஆன்சர் சப்ளை பண்ணினா மைண்ட் ஒர்க் பண்ணும், அதுவா ஓஞ்சுடும். ஆன்சரை நீங்க டவுட் பண்ணினீங்கன்னா மனசு ஒர்க் பண்ணும். ஆன்சர் நீங்க உள்ள வச்சிருக்கிற ஆன்சரே பகவான் சொன்னார்னா தற்காலத்துக்கு என்ன ஆகும், தூங்கி போயிடுவேன், முடிஞ்சு போச்சு. அவ்வளவு ரமண மகர்ஷி ஒரு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்து அவர் கரெக்டா சொல்லி விட்டாரு. சில பேர்லாம் வந்து க்வெஸ்சன் கேப்பா, நம்ம அவ மனசுல இருக்கிற ஆன்சரே சொல்லணும். சொன்னாக்கா சொல்றது ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட் அவளுக்கே தெரியும்னா பின்ன கேப்பானே, இதனால வந்து கேட்டுட்டு போவான் இல்லையா. பகவான் ஆன்சரே கொடுக்காது, அதனால ஆன்சரே கொடுக்காம இது கேட்கிறவன் யாருன்னு பாரு. இந்த சந்தேகம் யாருக்கு வருது, பெரிய ஒரு ரெவல்யூஷன் பகவானோட இந்த மெத்தட். நிறைய பேருக்கு இந்த புரிய மாட்டேங்கிறது, மண்டல போக மாட்டேங்கிறது. என்ன நான் யாருன்னு கேட்டு கொடுத்தனா எல்லாம் வந்துடுமா, யாரு கேட்கறான்னு கேட்டு கொடுத்தனா எல்லாம் வந்துடுமா அப்படின்னு கேட்கிறேன். அது அந்த சந்நிதியில இருந்தா தான் புரியுமே தவிர, யாரோ சொல்றத கேட்டாலோ புஸ்தகத்துல படிச்சா நேச்சுரலி டவுட் வரும். பெரிய பண்டிதர்கள் கூட பகவான் கிட்ட கேட்டிருக்க, பகவானே இந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணாம இருந்தா க்வெஸ்சன் கேட்கிறோம். பிரம்மாஸ்திரம் என்னது, நம்ம வந்து நிறைய பிரச்சனைகளை கொண்டு போய் பகவான் க்வெஸ்சன் பண்றோம். பகவான் அந்த க்வெஸ்சனை ஆன்சர் பண்றதுக்கு பதிலா இந்த க்வெஸ்சன் பண்றவர் யாருன்னு கேட்கிறான். மகான்கள் எல்லாருமே அவ குவஸ்டினுக்கு ஆன்சரே வராது, கேட்கறவன் இருக்கிற நிலைக்கு பொறுத்த ஆன்சர் தான் வரும். பகவத்பாதால் சரித்திரம் எழுதிட்டு வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு இன்சிடென்ட், இங்க நேபாளுக்கு ஆதிசங்கரர் போறத நேபாள் ராஜா அருதேவன் பேரு. அவர் அந்த சமயத்துல நேபாளில பசுபதிநாதர் கோவில்லாம் ஒரே அழுக்கா கடந்துதான் ஆச்சாரியர் போற டைம்ல. அந்த இடத்துல பூரா பௌத்தர்கள் ஜெயினர்கள் எல்லாம் தான் இருந்திருக்கா. இந்த ராஜாவும் வந்து ரிலீஜியஸ் ஃபேத்ல அவர் வந்து ஒரு பௌத்தரா தான் இருந்திருக்கார். பௌத்தம்னா ஒரு தாந்திரிக பௌத்தம். ஆனா மத்ஸ்யேந்திரநாத சம்பிரதாயத்துல அவர் யோக தீட்சை எடுத்துருந்தவர், யோக சாதனை எல்லாம் பண்ணிட்டு, அதனால ஆச்சாரியால் வரபோது ஆச்சாரியால்கிட்ட பேச வந்து ரொம்ப பகுமானமா பக்தியா வரவைத்து பகவத்பாதால் கிட்ட யோக சாதனைய பத்தி கொஸ்டின் கேட்கிறார். ராஜா சித்தவர்த்தி நிரோதத்தை பத்தி யோக சாதனையை பத்தி எல்லாம் பகவத்பாதால் கிட்ட கேட்கிறார். இது எப்படி சித்தவர்த்தி நிரோதம் எப்படி பண்றது, சம்யமம் எப்படி பண்றது அப்படின்னு ஏதோ கொஸ்டின் கேட்கிறார். அதை கேட்டுவிட்டு பகவத்பாதால் சிரிச்சுன்னு சொல்றா, சித்தவர்த்தி நிரோதம் எல்லாம் அங்க இருக்கட்டும், உனக்குள்ள ஏதோ சோகம் இருக்கே, அது என்ன அப்படின்னு. சித்தவர்த்தி நிரோதத்தை பத்தியோ யோகத்தை இவர் ஏதோ சீரியஸா ஸ்பிரிச்சுவல் க்வெஸ்சன் கேக்குறாரு. ஸ்பிரிச்சுவலா ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை இவர் க்வெஸ்சன் கேக்குறத பகவத்பாதால் வந்து அதை அப்படியே புறக்கணிச்சுட்டு, சித்தவர்த்தி நிரோதம் யோகம் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் எல்லாம் அங்க இருக்கட்டும், உனக்குள்ள என்னவோ ஒரு துக்கம் இருக்காது என்ன அப்படின்னு கேக்குறாரு. ஓ ஒன்னு அழ ஆரம்பிச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னோட ராஜ்ய அந்நியதாத்தா வேற யார்கிட்டயாவது போயிடுமோ பயமா இருக்கு. ஒரு குழந்தை இல்லை, குழந்தை பிறக்கல, ஒரு புள்ள இல்லை, ஒரு வாரிசு இல்லாம ராஜ்யம் இப்படி நின்று போயிடுமோ, யாராவது எடுத்துன்னு போயிடுவாளோ, பயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அதாக்கும் ப்ராப்ளம். அதையெல்லாம் நமக்கு இந்த குழந்தைகள் வயத்தை வலிக்கிறதுன்னு சொல்லும் தலையை பிடிச்சிட்டு. அந்த மாதிரி நமக்கே நம்ம ப்ராப்ளம், சின்ன சின்ன காரியங்களே நமக்கு தெரியாது இல்லையா. அந்த குருவோட தர்சனம் எப்படி இருக்குனாக்க, எக்ஸ்ரே மிஷின் மாதிரி, ஸ்கேனிங் மிஷின் மாதிரி நேரம் உள்ள போந்து பாக்குறது. அது அங்க போய் நாம எதையோ வளர்றோம், வேற என்னத்தையோ வச்சுன்னு பேசுறோம். அப்புறம் அவர்கிட்ட சொல்றார், அவரை வச்சுட்டு ரெண்டு காரியம் சாதிக்கிறார். அவருக்கு குழந்தை பிறக்கிறதுங்கிறது லோகக்ஷேமத்துக்கு ராஜ்யத்துக்கு நல்லது வேணும் ஒண்ணு, இன்னொன்னு அவரையும் திருத்தணுமே. அப்ப அவர் சொல்ற, நீ பசுபதிநாதருக்கு தினமும் வில்வத்தினால அர்ச்சனை பண்ணி ருத்ரத்தினால அபிஷேகம் பண்ணு, பகவானை இப்படி ஆராதனை பண்ணுன்னு அவருக்கு உபதேசம் பண்ணி பசுபதிநாதரை பூஜை பண்ண சொல்ற. இப்ப என்னாச்சு, ராஜாக்கு பசுபதிநாதர்கிட்ட ஒரு ஸ்ரத்த வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சோடனே கோவில் நன்னா எடுத்து, அந்த சம்ஸ்காரம் சரியா எடுத்து, ஊர் சரியா எடுத்து, கொஞ்ச நாள் அவருக்கு குழந்தையும் பிறந்து அதுக்கு சங்கரதேவர்னு பேர் வச்சாராம். குரு உபதேசம் சிஷியன் இருக்கிற நிலையிலேந்து உபதேசம், சும்மா சிஷியனுக்கு வந்து அவுட்டர் உபதேசம் இல்லை, அவன் என்னத்தையோ வளரின்னு இருப்பான் இல்லையா. நமக்கு பேசிக் ப்ராப்ளம் என்னது, நம்ம அகங்காரங்கிற ஒரு தோஷம் இருக்கு, மூல அவித்யா. அந்த மூலாவித்யாவை தான் பகவான் எப்பவுமே தொட்டுண்டே இருக்கு. நான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒருத்தர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் புஸ்தகம் படிச்சுட்டு அதுல வந்து விவேகானந்தர் போய் ராமகிருஷ்ணர்கிட்ட போய், நீங்க ஈஸ்வரனை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறார். ராமகிருஷ்ணன் வந்து, ஒன்ன நான் எப்படி பாக்குறேனோ அதை விட பக்கத்துல பாத்திருக்கேன், ரொம்ப அது அந்த காலத்து ஒரு த்ரில், ஸ்பிரிச்சுவல் த்ரில் அது அந்த கதை. அதனால நிறைய பேர் ராமகிருஷ்ணர் படிச்சு விட்டு பகவான் அதே க்வெஸ்சனோட வந்திருக்கா. ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டுல இருக்கிற மாதிரி இமிட்டேஷன் வேற எங்கேயும் கிடையாது, ஒரிஜினலே கிடையாது. நம்ம யாரையோ படிச்சு அதை மாதிரியே நடிப்போம், அதே மாதிரி நம்ம ஒரிஜினல் நினைச்சுப்போம். நிறைய பேர் அப்படி பகவான் வந்து கேட்டிருக்கா, நீங்க பகவான ஈஸ்வரனை பார்த்திருக்கீங்களா எல்லாம் கேட்டிருக்கா. பல பேர் பல விதத்துல, இன்ஃபேக்ட் ரொம்ப சீரியஸ் ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ் கூட அந்த இன்ஃபுளுன்ஸோட வந்தவா உண்டு. சுவாமி நடனானந்தர் அப்படிதான் வர்றார். ஆனா அவர் வந்து ஒரிஜினலாவே ராமகிருஷ்ணர் படிச்சுட்டு பகவான் கிட்ட வந்துட்டு, நடேச முதலியார்னு பேர் அவருக்கு. அவர் வந்து பகவான் கிட்ட சொல்றாரு, சுவாமி ராமகிருஷ்ணர் வந்து விவேகானந்தருக்கு நேரடியாவே அந்த ஈஸ்வர தர்சனத்தை கொடுத்தார், அந்த மாதிரி ஒரு குரு வேணும் ரொம்ப ஆசைப்பட்டு நான் பிரார்த்தனை பண்ணினே, எனக்கு உங்களை பத்தி தெரிய வந்தது, எனக்கு உங்க அருள் வேணும், கிருபை வேணும் அப்படின்னு. இவர் நடனானந்த சுவாமி பின்னால சொல்றார், நான் ராமகிருஷ்ணரை உள்ள வச்சுன்னு தான் கேட்கிறேன் பகவான் கிட்ட. அந்த மாதிரி ஏதாவது தொட்டு ஏதாவது பகவான் பண்ணுவாரா அப்படின்னு ஒரு பாவம் இருக்கு உள்ள. பகவான் ஒரு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒண்ணுமே பேசலையாம். அதுக்கப்புறம் பகவான் அவர்கிட்ட இந்த அருள் வேணும் அப்படின்னு கேட்கறது ஆத்மாவா இல்ல சரீரமா, இதுதான் பகவானோட கேள்வி. இவரும் அருள் வேணும் ஒரு கேள்வி கேட்டா பதிலுக்கு ஒரு ஆசீர்வாதமும் பண்ணல, ஒரு ஆன்சரும் கொடுக்கல. இந்த கிரேஸ் வேணும், கிருபை வேணும்னு கேட்கறது உடம்பு கேட்கறதா இல்ல ஜடம்? ஆத்மா எனக்கு கிருபை வேணும் அப்படின்னு கேட்குமோ? அது பூர்ண வஸ்து. அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் நடுப்புல யாரு எனக்கு அருள் வேணும்னு கேட்கிறா? நடனானந்த சுவாமி சொல்றார், அந்த ஒரு கேள்வி இருக்கே அதுதான் இனிஷியேஷன். ஏதோ தீட்சை கொடுக்கறதுங்கிறமே தொட்டுக்கிட்டு மந்திரோபதேசம் பண்ணி தீட்சை பண்ணல, ஒரு க்ஷணத்துல அப்படி ஒரு லைட்னிங் மாதிரி அந்த ஒரு கிளாரிட்டி. உடம்பு நான் அல்ல, உள்ள இருக்கிற பூர்ண வஸ்து, ரெண்டுக்கு நடுவில் ஒரு அகங்காரம் கிளம்பி அது பக்தியோட ஞானத்தோட எனக்கு கிருபை வேணும் அருள் வேணும் எல்லாம் இது யாரு? அது அந்த பார்வை வேற அதுலயே இருக்கா? அதுக்கு முன்னாடி இவருக்கு இன்னொரு இது, எல்லாரும் உபாசனை பண்ணின ஒரு மார்க்கம் இருக்கு மொழியும். நான் நடனானந்தர் பகவான் கிட்ட வர்றதுக்கு முன்னாடி சொப்பனத்துல பகவான் தரிசனம் கொடுத்து பரமேசிவனோட ஒரு பர்டிகுலர் ஃபார்ம், வேற எங்கேயுமே அதிகமா காண முடியாத ஒரு ரூபத்தை காட்டி கொடுத்து இந்த ரூபத்தை தியானம் பண்ணின அப்புறம் எங்கிட்ட வாங்குறான். அது அவரோட சம்ஸ்காரத்துக்கு தகுந்தபடி, அவரோட பாவத்துக்கு தகுந்தபடி. அதுக்கப்புறம் தான் பகவான் அவர் வர்றார் இந்த கேள்வி கேட்க. பகவானோட பதில் என்ன? இந்த கேள்வி கேட்கிறவன் யாரு? அது இன்னொரு விதமா கேட்டது. இந்த சரீரம் கேட்கறதா இல்ல ஆத்மா கேட்கறதா? சரீரம் இல்லை, ஏன்னா அது ஜடம், இறந்து போன சரீரம் கேட்காது. உள்ள இருக்கிற ஆத்மாவோ அது பூர்ண வஸ்து, அது பகவத் ஸ்வரூபம். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சிஜட கிரந்தி, ஒரு ஜீவ அபிமானம், எனக்கு கிருபை வேணும், சாட்சா்காரம் வேணும் எல்லாம் கேட்கறது, இது யாருன்னு பாரு. அந்த க்ஷணத்துல இவாஸ் இனிஷியேட்டட் இன் டு செல்ஃப் என்கொயரி. அந்த க்ஷணத்துல அவருக்குள்ள நான் யாரு, நான்ங்கிறது என்ன அப்படிங்கிற விசாரம் கிளம்பிடுத்து. துவைதத்தை ஒப்புத்துண்டு நான் ஒரு ஜீவன் நினைச்சுண்டு தான் குரு கிட்ட போறோம். அந்த குரு என்ன பண்றார்? இந்த ஜீவன் யாருன்னு பாரு, இந்த ஜீவ கல்பனை என்ன, இந்த நான்கிறதோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு நாடி உள்ள பார்க்க, இந்த நான்கிற ஜீவ கல்பனை தன்னுடைய பிறப்பிடத்துல அடங்கி போயிடுறது. பூர்ணமான நில, பூர்ணமான வஸ்து அந்த இடத்துல பிரகாசமாகிறது. துவைத பாவத்தோட இந்த ஜீவன் குரு கிட்ட போறது, குரு சந்நிதியில துவைதம் இல்லாம ஆயிடுறது. பகவத் பாதாளுக்கே கோவிந்த பகவத் பாதர் பக்கத்துல போற போது கோவிந்த பகவத் பாதர் நீ யாருன்னு கேட்கிறார். ஆச்சாரியால் சொல்றா, ந சாஸ்திரம் ந சாஸ்தா ந சிஷ்யோ ந சிக்ஷா ந சத்வம் ந சாஹம் ந சாயம் பிரபஞ்சா ஸ்வரூபாவபோதோ விகல்பா சஹிஷ்ணு ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோஹம். ஒரு குருக்கு முன்னாடி சிஷ்யன் இப்படி சொன்னா திமிருதான் சொல்லணும். சிஷ்யன் என்ன சொல்றான்னா, இங்க சாஸ்திரம் இல்ல, டீச்சர் இல்ல, சிஷ்யன் இல்ல, நீ இல்ல, நான் இல்ல, இந்த பிரபஞ்சம் இல்ல, ரெண்டாவது ஒரு பொருள் இல்லாத ஏகவும் அத்வயவுமான ஒரு சத்தியம் மாத்திரம் ஜொலிச்சுன்னு இருக்கு, அந்த சிவம் அந்த ஆத்மாவே நான். இப்படி ஒரு சிஷ்யன் குரு கிட்ட சொல்லலாமா? குரு கிட்ட சொல்லல, தன்னோட சுவானுபூதி பிரகாசமாகிறது அவ்வளவுதான். குரு கிட்ட ஒருக்கவும் அத்வைத பாவமே வச்சுக்கப்படாதுதான் உள்ளது நாற்பது அனுபந்தம் பகவான் முடிக்க போறது. ஞானத்தை அடைஞ்சப்புறமும் குருவை பொறுத்தவரை சிஷ்யனுக்கு துவைதம் போகவே போகாது. சரீரத்துல இருக்கிறத குருவை பார்க்கறத துவைதம் போகவே போகாது. எங்க வேணாலும் அத்வைதம் வச்சுக்கோ, குருவனோட ஆகாதரி அப்படின்னு முடிக்கிறது அனுபந்தத்துல இல்லையா? அது பகவான் நடத்தி காட்டியது இல்லையா? 54 வருஷம் அருணாச்சலத்திலே இருந்து அருணாச்சலத்தை பார்த்து அருணாச்சலத்தை விட்டு விலகாம இப்ப பாடினாலே குரு பக்தி செய் மனமே, ஜானகி மாதா பாட்டு, சந்ததமும் குரு பக்தி செய் மனமே. அதுல முன்னாடி பாடின பாட்டு பகவான் சபையை பாடினது. இந்த பகவான் சபையில அந்த மஞ்சாசனத்துல எப்படி பகவான் சுகாசனத்துல உட்கார்ந்து இருக்கார்லாம் நேரடியா பார்த்தவாளோட பிக்சர் அது. அப்ப அந்த குரு பக்தி பண்ணு, குரு பக்தி செய்தால் ஜீவன் முக்தி எய்திடலாம். இந்த சத்குருவோட கிருபையினால மறைப்பொருள் லலிதமா ஹிருதயத்துல விளங்கும். அந்த மகா வாக்கியத்தோட அர்த்தம் ஈஸியா ஹிருதயத்துல பிரகாசமாகும். பகவானோட அடியார்களுக்கு எல்லாம் எப்படி கிடைச்சது? அப்படித்தானே, லலிதமா சுலபமா. முருகனார் சுவாமி ஒரு சமயம் பகவான் உபதேச சாரம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருந்தது. முருகனார் சுவாமி ஒரு நழுவவே நழுவாதவரவர் பகவான் கிட்ட இருக்கிற பக்தி விசுவாசத்திலேருந்து. அப்படி இருக்கிறவர் கூட தெரியாம பகவான் கிட்ட வாயை விட்டு கேட்டு விட்டாராம், பகவானே இந்த குழந்தைகளுக்கு புரியுமா பகவானே அப்படின்னு கேட்டு. என்ன ஓய், புத்தியால புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் புரிஞ்சுக்கிறதோ அப்படின்னு. அந்த அருளால புரிஞ்சுக்கிற போது பூர்ண நிலை வந்துடும். அந்த அருளால புரிஞ்சுக்கிற போது அங்க துவைதமும் இல்லை, ஒன்றும் இல்லை. துவைதம் எல்லாம் வியவகாரத்தில் இருக்கிற அஜ்ஞானம். அதனால இங்க வந்து சத்தியத்தை உணர்ந்தவனுக்கு அவன் உணராம இருக்கிற அஜ்ஞான நிலையிலையும் துவைதம் ஒரு தோற்றம் தான், வாஸ்தவம் இல்லை. அந்த இரண்டுங்கிறது ஒரு தோற்றம் தான். ஸ்கிரீன்ல சினிமா பார்க்கிற போதும் ஸ்கிரீன்ல சினிமா இருக்கோ, ஆக்டர்ஸ் இருக்காளோ யாராவது இருக்காளோ, ஒன்றும் இல்லை, வெறும் ஸ்கிரீன் தான் இருக்கு. அந்த மாதிரி அந்த சுத்த சைதன்யத்துல சித்துல சித்திரமாம் இதெல்லாம் செம்மலையே நின்பாலே உத்திதமாய் நின்றே ஒடுங்கிடுமாள். உதிச்சு நின்று ஒடுங்கிறது வாஸ்தவமா போய் பார்த்தா ஸ்கிரீன் தான் இருக்கு, அங்க ஒண்ணும் இல்லை. நித்தியமும் நான் என்று இதயம் நடித்திடுவையால் உன் பெயர் தான் இதயம் என்றிடுவர் தாம். ஹிருதயத்துல அருணாச்சலத்தோட உண்மை ஸ்வரூபம் என்ன? ஹிருதயத்துல நான் 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 அப்படின்னு எது ஸ்புரிச்சுட்டே இருக்கோ அதோட உண்மையான பொருள் என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்க்க, தூய உணர்வே ஸ்வரூபமா இருக்கிற எது ஒரு சத்தியம் பிரகாசிக்கிறதோ அதுல சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதலான எந்த கல்பனையும் எந்த தோஷமும் துவைதமும் எக்காலத்திலையும் இருந்ததில்லை. சம்சாரம்ங்கிறது எந்த காலத்திலையும் ஆத்மாவில இல்லை. அஜ்ஞானம்ங்கிறது எந்த காலத்திலையும் ஸ்வரூபத்துல இல்லை. ரொம்ப ஒரு பக்கம் கேட்கிற போது இதை விட சிம்பிளா ஒண்ணுமே இல்லை. வேதாந்தத்தை விட சிம்பிளா எதிர்க்க முடியும். ஏன்னா வேதாந்தம் வந்து உங்கள்ட்ட ஒன்னும் பண்ணுன்னே சொல்லலை. நீ பூர்ண வஸ்துன்னு சொல்றது அப்புறம் ஏன் புரிய மாட்டேங்கிறது? புரிஞ்ச அப்புறம் திரும்பி பார்க்கறத பகவான் சொல்றது நமக்கே சிரிப்பு வருங்க. இதுக்கு போயிட்டா இப்படி எல்லாம் நம்மளே நம்ம பரிகாசம் பண்ணிப்போமா? ஒரு சுவாமி ஒரு கதை சொன்னார். ஒரு சிஷ்யருக்கு வேதாந்த உபதேசம், சிஷ்யாலாம் இருக்கா. அப்ப சொன்னார், இந்த மாதிரி பந்தம் முக்தி எல்லாம் இந்த அவித்தியனால தோன்றதுப்பா, ஆத்மா நித்திய முக்தமா இருக்கு, பூர்ணமா இருக்கு, அதுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, சதா ஆனந்த ஸ்வரூபமா இருக்கு. அது எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டா, ஒரு குரு சிஷ்யன் வாஸ்தவமா எழுந்திருந்து கேட்டான், பந்தம் இல்லைங்கிற பந்தம் ஃபீல் பண்றதே, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, சரீரத்தோட கஷ்டங்கள் இருக்கு, மனசோட கஷ்டங்கள் இருக்கு, உலகத்தோட கஷ்டங்கள் இருக்கு, நீங்க இல்லைன்னா இல்லாம போயிடுமா இதுக்கே? அதுல இருந்து நாம விடுபட்டுத்தானே ஆகணும், சாதனை பண்ணி விடுபட்டுத்தானே ஆகணும். சரி அப்படின்னு குரு பின்ன ஒன்றும் பேசல. ஆமா அப்படித்தான்ப்பா நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு குரு சிஷ்யா இல்லாம ஒரு விளையாட்டு பண்ணோம். எல்லாருமே சொன்னா நம்ம இன்னைக்கு சும்மா ஒரு ஜாலி ஒரு பிக்னிக் மாதிரி. அப்புறம் அந்த குரு என்ன பண்ணாராம், வழியில எல்லாம் நிறைய வந்து தலகாணி எல்லாம் போட்டு இந்த சுமர்ல இருந்து அந்த சுமரை போய் தொடணும், ஒரு தலகாணியில கூட காலோ கையோ படக்கூடாது. இந்த சிஷியன் இந்த பர்டிகுலர் க்வெஸ்சன் கேட்ட சிஷியனை கூப்பிட்டு ஒரு நிமிஷம் நீ பாத்துக்கோ, எங்கெல்லாம் தலகாணி இருக்கு பாத்துக்கோ, எதுலயும் கால் படாம இங்கிருந்து நடந்து அந்த சுமரை போய் தொடணும், ஆனா கண்ணை கட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லி கண்ணை ஒரு துணியால கட்டி விட்டா. அதுக்கு முன்னாடி இவன் எல்லாம் பார்த்துட்டா எங்கங்க தலகாணி இருக்கு கரெக்டா அப்சர்வ் பண்ணி வச்சு, அப்புறம் கண்ணை கட்டி விட்டான். கண்ணை கட்டினா இவன் மெதுவா கால் அப்படி அசைக்கினா எல்லாரும் ஒவ்வொன்னு சிரிப்பா வித்ட்ரா பண்ணிட்டு விடுவான் காலை. தலகாணியில் ஒரு தலகாணி கூட படாம போனமே, அப்புறம் மெதுவா அப்படின்னு வச்சு கட்ட வரல மாத்திர அழுத்தி அப்புறம் கிழ வைப்பான். அப்புறம் தலகாணியில படலைன்னா அப்பாடா இப்படியே பண்ணி 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 ஒரு அரை மணி நேரத்துல, ஒரு அரை நிமிஷத்துல அங்க போய் தொடணும், அரை மணி நேரத்துல பாதி தூரம் தான் வந்திருக்கான். அதுக்கப்புறம் இப்ப எவ்வளவு தூரம் ஆச்சு, பாதி தூரம் ஆச்சு, இன்னமும் மெதுவா மனசுல எல்லாம் மனசுல தலகாணி வச்சுட்டு இருக்கான் எங்கெங்க இருக்குன்னு கணக்கு. அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா வச்சு 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 போய் லாஸ்ட்ல போய் அந்த சுமரை போய் தொட்டுட்டான். ஒரு தலகாணியில கூட தொடாம அவன் அந்த சுமரை போய் தொட்டா அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு ஜெய் ஜெய் சக்சஸ், அப்படி சாதிச்சுட்டேன் அப்படின்னு உண்டு சந்தோஷப்பட்டு அந்த கட்டை அவுத்து பார்த்தா வழியில ஒரு தலகாணி இல்லை. இவனுக்கு கண்ணை கட்டினப்பவே தலகாணி எல்லாம் எடுத்து விட்டாங்க இந்த, ஆனா இவனோட மனசுல தலகாணி எல்லாம் இருக்கு. அந்த அவ்வளவு தலகாணியும் இருந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பனோ, அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த எஃபர்ட் நேரடியா நடந்தா போய் தொட்டிருக்கலாம், ஆனா நடக்கல. தலகாணி தொட்டுடுவேனோ இதை தொட்டுடுவேன் அதோட பயம் இல்லையா. இந்த மாதிரி இந்த அஜ்ஞானிக்கு இந்த பந்தம் இந்த பிரதிபந்தம் இதெல்லாம் எங்க இருக்குன்னு இவனுக்குள்ள இருக்கு. அது இல்லைனாலும் இவனை விட்டு போகல. குரு வந்து நேரடியா நடனாலும் இவன் நடக்க முடியல, நீ அந்த சத்தியம்னாலும் ஒப்புத்துக்க முடியல. ஏன்னா இவனுக்கு இவனோட அஜ்ஞானந்தான் பிரமாணமா இருக்கே, உபனிஷத்தோ சாஸ்திரமோ குரு வாக்கியமோ பிரமாணமா இல்ல. இவனுக்கு இவனோட அஜ்ஞானம் சொல்றதுதான் பிரமாணமா இருக்குன்னா ஆணு பொண்ணு பகவத்பாதாலே சொல்றா கடோபனிஷத் பாஷ்யத்துல, அஹோ அதிகம்பீரா துரவகாஹ்யா விசித்ராயம் மாயா எதயம் சர்வோஜந்து பரமார்த்த சதத்துவோபி ஏவம் உச்சியமானேபி அகம் பரமாத்மேதி ந கிருண்ஹாதி அனுச்சியமானேபி அகம் அமுஷ்ய புத்திர இதி கிருண்ஹாதி கடவத் திருஷ்யமானம் தேகம் பரிகிருஹ்ய அகம் அமுஷ்ய புத்திரஹா நூனம் பரஸ்யைவ மாயையா மோமுஹ்யமானஹ சர்வோ லோகஹ பம்ப்ரமீதி. ரொம்ப பவர்ஃபுல் லாங்குவேஜ், ரொம்ப சிம்பிள் பாஷை தான் பகவத்பாதால் சொல்றா. என்ன ஒரு கம்பீரம் இந்த மாயை, இவ்வளவு உபனிஷத்து வேதம் ரிஷிகள் ஞானிகள்லாம் வந்து பரசாற்றா நீ பூர்ண வஸ்து பூர்ண வஸ்துங்கிறா ஒப்புத்துக்க மாட்டேங்கிறான். நான் ஆணு பொண்ணு பெரியப்பா சித்தப்பா சரீரம் இத வந்து ஒரு குடம் கல்லு மண்ணு போல காணப்படுற பொருளா இருந்தும் கூட தான் நினைச்சுக்கிறான், அதனால கஷ்டப்படுறான் சஃபர் பண்றான். இதுக்கு மாயான்னு இல்லாம வேற என்ன சொல்ல முடியும், அதுக்கு ஒரு போர்ஸ் ஒப்புத்துக்க வேண்டி இருக்குங்கிறார். ஏதோ ஒரு போர்ஸ் இவனை பிடிச்சு வச்சுருக்கு, இவன் சத்தியத்துல நிலை நிக்க விடமாட்டேங்கிறது. அந்த சத்தியத்தை இவன் ஒப்புத்துக்க இவனுக்கு அந்த சத்தியத்து மேல ஒரு நாட்டம் வரணும், ஒரு ஸ்ரத்த வரணும், ஒரு விசுவாசம் வரணும். அந்த விசுவாசம் வந்ததானால் ஒரு ஒன் ஸ்ட்ரெச்ல காரியம் முடிஞ்சு போயிடும். நம்ம சாதனை உபதேசம் எல்லாமே எதுக்குன்னா அந்த பக்குவம் அந்த விசுவாசம் அந்த ஸ்ரத்த நமக்குள்ள வரத்துக்கு தான். அது வந்ததானா ஒரு அடி முடிஞ்சு போச்சு கதை காரியம். துவைதம் எக்காலத்திலையும் இருந்ததில்லை அப்படின்னு முக்தினா அதுதான் என்னக்கா, முன்னாலையும் நான் முக்தனா தான் இருந்திருக்கேன், இப்பவும் நான் முக்தன்தான், இனியும் நான் முக்தனா தான் இருக்க முடியும். பந்தப்படணும் நினைச்சா கூட பந்தம் வர முடியாது. வாஸ்தவத்தில் முக்தன்னு சொல்லிக்கல, முக்தி தான் இருக்கு, முக்தன் கிடையாது. முக்தன்னா ஒரு ஆசாமி வந்துடுவாங்க, நான் முக்தன் அப்படின்னு அபிமானிச்சுக்கிறதுக்கு ஒருத்தன் வந்துடுவேன். முக்திங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம், அவித்தியை விளக்கினால் முக்திங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம். அவித்திய விலகிற போது முக்தி ஆத்மைவ, முக்திங்கிறது நிர்வாணம்ங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம், நிர்வாணம்ங்கிறது உங்களோட ஸ்வரூபம். நித்யத்துவ சுத்தத்துவ புத்தத்துவ அபாப வித்தத்துவ ஏகத்துவ அசரீரத்துவ சர்வகதத்துவாதி அப்படிங்கிற பகவத் பாதம். நித்தியமா இருக்கே, புத்தமா இருக்கே, முக்தமா இருக்கே, சரீரத்தோட எந்த தோஷமும் உனக்கு கிடையாது, நீ பூர்ண வஸ்து. இதை மனநம் பண்ணி மனநம் பண்ணி நிதி தியாசனம் பண்ணி அதுவே நமக்கு சுவாபாவிகமான அனுபவம் ஆகிறத நிறைவுற்றுடும். இது அவித்யா தசையிலையும் நம்ம அதுவா தான் இருக்கும். ஆனா அஜ்ஞானத்தினால அறியாதே முதல் பாட்டு தொடங்குற அறியாமையினால அதை நாம புரிஞ்சுக்கிறது இல்ல. நம்ம பந்தத்தில் இருக்கும், சம்சாரம் இருக்கும், இருக்குன்னு நினைச்சுக்கிறது. அதனால பகவான் கருணையினால இங்க சொல்றார், நீ அஜ்ஞானி சம்சாரி எல்லாம் சொல்ற போது நீ பூர்ணந்தான்ப்பா, நான் உன்னை அப்படிதான் பாக்குறேன். இந்த ஞானத்தோட பலத்துலதான் ஞானி யாரையுமே அஜ்ஞானிகளா பாக்குறது இல்லை. இந்த அறிவோடு பலத்துலதான் பகவானை பொறுத்தவரை பகவானுக்கு வந்து நான் ஒரு செல்ஃப் என்கொயரின்னு ஒரு மெத்தட் வச்சுட்டு இருக்கேன், அதை பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு ஸ்கூல் தொடங்குவோம் அப்படின்னு பகவானுக்கு நினைக்க முடியல. ஒரு ஒரு டீச்சிங் மெத்தட், ஒரு கோர்ஸ் வச்சுக்கிறோம் பகவான. என்ன பகவானை பொறுத்தவரை யாருக்கு உபதேசம் பண்றது, யாரு அஜ்ஞானியா இருக்கா, அவரை பொறுத்தவரை எல்லாரும் பூர்ணமா தான் இருக்கா. அபூர்ணத்துவமோ துன்பமோ இல்லவே இல்லை, யாருக்காவது கொடுக்கணும்னு இல்லை. ஒருத்தர் வந்து பகவானே நான் எதுக்கு சாதனை பண்ணணும் அப்படின்னு சீரியஸா கேட்கிறார். ரொம்ப சீரியஸா வந்து பகவான் நான் எதுக்கு உங்களுடைய யாருப்பா பண்ணணும்னு சொன்னா, பகவானோட திருப்பி ஆன்சர் வந்து நான் பண்ணணும்னு சொல்லலையே. அது மாதிரி வேற ஏதோ ஒரு இது மாதிரி ஒரு க்வெஸ்சன் வருது, பகவான் எதுக்கு ஆத்ம விசாரம் பண்ண, ஆத்ம விசாரம் பண்ண நான் இருக்கிறபடியே இறேன் போருமே, நிம்மதி இல்லையே பகவான், அதனாலதான் சொல்றது விசாரம் பண்ணு. அப்போ திருப்பி அதனால விசாரம் பண்ணுங்கிறோம், நீ நிம்மதி இல்ல நீயே ஒப்புத்துக்கிற, விசாரம் பண்ண உங்ககிட்ட இது பண்ணு அது பண்ணு, நான் ஒண்ணும் கம்பல் பண்ணல. நீ ஒன்னும் ஒருத்தர் நிறைய பேர்கிட்ட பகவான் இந்த ஆன்சர் சொல்றது, உங்களை வந்து நான் வாரம் கூப்பிடல, நீ வந்து எங்கிட்ட உபதேசம் வாங்கிக்கோன்னு சொல்லல, இங்க வந்து நான் கோர்ஸ் நடத்தல, வாங்கணும் கூப்பிடல, ஒன்னும் கூப்பிடல. ஒருத்தர்கிட்ட பகவான் சொல்றது வாஸ்தவமாவே எனக்கு தெரியல, இவாளெல்லாம் ஏன் முன்னால வந்து உட்கார்ந்து இருக்கா எனக்கு தெரியலங்கிற, அவ கிட்ட இல்ல எங்கிட்ட இல்லாதது, அவ கிட்ட இல்லாதது என்னது எங்கிட்ட இருக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. நான் என்ன பொறுத்தவரை எல்லாரையும் பூர்ணமா தான் பாக்குறேன், யாரையும் அஜ்ஞானியா பார்க்கல. நான் யாரையும் கூப்பிடல, ஏன்னா உபதேசம் பண்றதுக்கு அந்நியன் ஒருத்த இருந்தா தானே போய் உபதேசம் பண்றதுக்கு, அதுவும் இல்லை. அந்த நிலையில இருக்கிறது இருக்கு, அதுவே பெரிய உபதேசம். சில பேர் எல்லாம் என்ன சொல்றானா, அப்படி ஒரு குரு இருந்தாருன்னா அவர் பிரயோஜனம் இல்லை சார், அவர் கிளாஸ் எடுக்க முடியாது, அவர் உபதேசம் பண்ண முடியாது. உங்களுக்கு உபதேசம் பண்ற குரு வேணுங்கிற, அந்த உபதேசம் பண்றதுக்கு இருக்கிற துவைதத்தோட சிறிதளவு களங்கம் கூட இல்லாம இருக்கிற நிலை இருக்கு, அந்த நிலையே ஒரு உபதேசம். பகவான் இடத்துல சொல்றது, பகவானே என்னோட ஆத்துல இருக்கிற வாழ்க்கெல்லாம் நான் எப்படி அவளுக்கு இதை போதனை பண்ண முடியும், ஹவு கேன் ஐ ஹெல்ப் தம். பகவான் அதுக்கு பதில் கொடுக்கறது, நீ ஆத்ம விசாரம் பண்ணினாய்னா உன்னோட மனசை அந்தர்முகம் பண்றதுக்கு நீ ஒரு எஃபர்ட் போடுற, இட்ஸ் அ ட்ரொமெண்டஸ் எஃபர்ட் இல்லையா. தி வித்ட்ராவல் ஆஃப் த எஃபர்ட் டு த சோர்ஸ் இஸ் 1000 டைம்ஸ் பவர்ஃபுல் எஃபர்ட் தென் எஃபர்ட். வெளிப்படியா ஒரு காரியம் பண்றதுக்கு பண்ற முயற்சியை விட அந்த முயற்சியை அதோட மூலத்துக்கு இழுக்கிறது இருக்கே, யாரு முயற்சி பண்றான்னு கேட்டு அந்த எஃபர்ட்டுக்கு நீ ஒரு ஒரு தபஸ் பண்றிய, அது ஒரு ட்ரமெண்டஸ் ஆஸ்டிரிட்டி தட் வில் பிளே அப்பான் அதர்ஸ், தட் வில் ட்ரமெண்டஸ்லி இன்ஃபுளுன்ஸ் அதர்ஸ். நீ ஆயிட்டு ஒன்றும் பண்ண வேண்டாம், அந்த சக்தியே வேலை பண்ணிக்கும், அவ மேல வேலை பண்ணிக்கும், அவ கிட்ட ஒர்க் பண்ணிக்கும், நீ அதுக்குன்னு ஒன்றும் பண்ண வேண்டாம். நீ உன்னுடைய மூலஸ்தானத்துக்கு ஹிருதயத்துக்கு ஆழ்ந்து போ, தனியே ஒர்க் பண்ணிக்கும். இதுதான் நம்ம சம்பிரதாயம். அதனால இங்கே சாதகத்திலையும் அஜ்ஞானம் கிடையாது. இங்க துவைதம்ங்கிறதுக்கு பதிலாக நீங்க அஜ்ஞானம்னு போட்டுன்றா, பகவானோட ஸ்டாண்ட் பாயிண்ட் என்னதுன்னா, சம்சாரம் அஜ்ஞானம் துன்பம் எல்லாம் சாதனா நிலையிலையும் சிறிதளவும் கிடையாது. சாத்தியத்தில் அது இல்லாம போன ஞானிய பொறுத்தவரை சாதகன்னு யாரும் கிடையாது, அஜ்ஞானின்னு யாரும் கிடையாது, துன்பம்ங்கிறது யாரும் கிடையாது, எல்லாரும் பூர்ணவசு. இதை நீங்க பக்தி பாவத்தை போட்டு எடுத்துட்டீங்கன்னா, பாகவதம் என்ன சொல்றது, பாகவதம் என்ன சொல்றதுன்னா, பக்தின்னு எடுத்துட்டீங்கன்னா எல்லாருக்குள்ளயும் பகவான் தான் இருக்காம்பா. சர்வபூதங்கள்லயும் அந்தர்யாமி ரூபமா சர்வேஸ்வரன் தான் இருக்கான். ஞானிகள் பார்க்கிற விதம் கோணே வேற. நாரதர்கிட்ட தர்மபுத்திரர் கேட்கிறார், நாரதரை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு கேட்கிறார், எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கு. என்ன சந்தேகம்னா, இந்த சிசுபாலன் ஒருத்தான், அவன் வாழ்க்கை பூரா உருப்படியா ஒரே ஒரு காரியம் தான் பண்ணியிருக்கான். என்ன பண்ணியிருக்கான்னா, கிருஷ்ணனை திட்டின்னே இருந்திருக்கான். வாழ்க்கை பூரா அவன் பண்ணின காரியம் என்னதுன்னா, கிருஷ்ணனை திட்டின்னே இருந்திருக்கான். இன்னதுதான் சொல்லி திட்டணுங்கிறது கிடையாது, கிருஷ்ணன் பண்ணின ஏதோ ஒரு காரியத்தை மாத்திரம்தான் சொன்னான்னு கிடையாது. அவனுக்கு என்னென்ன மனசுல தோணுறதோ அதையெல்லாம் சொல்லுவான். இந்த தெருக்கூத்து நடக்கும் திருவண்ணாமலையில, தெருக்கூத்துல அவனுக்கு ரொம்ப ஃபேவரட் சப்ஜெக்ட் என்னது, அந்த சிசுபாலன் கிருஷ்ணனை திட்டுறது. இங்க திருவண்ணாமலையே தெருக்கூத்து பார்த்துருக்கேன். சிசுபாலன் கிருஷ்ணனை திட்டுறதுக்கு அவன் எண்ணிகிட்டே இருப்பான். ஒருத்தன் பக்கத்துல நின்று சொல்லுவான், இப்ப எவ்வளவு ஆச்சு, ஏன்னா 108 திட்டினாதான் முக்தி கிடைக்கும். அதனால அஷ்டோத்தரம் மாதிரி இப்ப எத்தனை 10. முதல்ல எல்லாம் கிருஷ்ணன் வந்து வெண்ணைய திருடினான்ல இருந்து ஆரம்பிச்சு, கோபஸ்திரீகளை எல்லாம் திருடினான், கம்சன் மாமாவை கொந்தான், இவனை கொந்தான், அவனை கொந்தான், அடிச்சான் திருடினா, அப்படி கணக்கு வரும். அப்புறம் கணக்கு தீர்ந்து போயிடும். கணக்கு தீர்ந்து போன அப்புறம் எது வரைக்கும் திட்டு வரும்னா, ஆற்காட்டுல ஒருத்தர்கிட்ட இருந்து இடம் வாங்கி இவன் பணம் கொடுக்கல அப்படிங்கிறான். தெருக்கூத்து நார்த் ஆற்காடு டிஸ்ட்ரிக்ட்ல. இது ரொம்ப வேடிக்கையா நான் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது சிசுபாலன் கிருஷ்ணனுக்கு நடந்தது நடக்காதது எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம பெருமாள் சுவாமி பகவான் பேர்ல சொன்ன மாதிரி, பகவான் லைஃப்ல இருக்கோ இல்லையோ அவர் என்னத்தை எல்லாமோ சொல்லி விட்டு எழுதி வச்சா பகவான் அதெல்லாம் ப்ரூஃப் பார்த்துட்டு இருக்கும். பகவானை பத்தி எழுதிட்டு கோபம் பகவான் கிட்ட, அது ஒரு மிஸ்டீரியஸ் பினாமினன். அது அது அவளுக்கு முக்திக்கு அதுதான் வழி, ஏதோ விதத்துல தே கான்டாக்ட். அதனால சிசுபாலன் இவ்வளவு திட்டுறான், அந்த சபையில வந்து கண்டபடி அந்த அக்ர பூஜை கொடுக்க போறான் கிருஷ்ணனுக்கு ராஜசூய வேளையில. அக்ர பூஜைக்கு கிருஷ்ணனா தான் அக்ர பூஜை பண்ணணும் அப்படின்னு பீஷ்மர் சொன்ன உடனே இவனுக்கு கோபம் வந்துருச்சு. வாயில வந்ததெல்லாம் கூப்பிடுறார், பீஷ்மரையும் திட்டுறார், கிருஷ்ணனையும் திட்டுறார். அப்படியே இருக்க 100 ஆயிடுது. அப்போ கிருஷ்ணன் அப்ப வந்து கிருஷ்ணனோட கண்ணீர் அப்படி ஒரு காருண்யம் வந்துதான் சிசுபாலனை பார்த்து. அப்புறம் இங்க இருந்தோ சுதர்சன சக்கரம் வருது, இவன் தலையை அறுத்தது வெளிப்படியா. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த சிசுபாலனோட உள்ளேந்து ஒரு ஜோதி கிளம்பி அந்த கிருஷ்ணனுக்குள்ள லயம் ஆகிறத எல்லாரும் பாக்குறான். ரிஷிகள்லாம் பாக்குறா, தர்மபுத்திரருக்கும் காண்றது. தர்மபுத்திரருக்கு தாங்க முடியல. அதை வச்சுன்னுதான் நாரதரை கூப்பிட்டு கேட்கிற, இது என்ன அக்கிரமம், எத்தனையோ பேர் சாதனை பண்றா, தியானம் பண்றா, யோக சமாதி அபியாசம் பண்றா, அவளுக்கு ஒன்றும் கிடைக்காத ஒரு லாபம், இவன் பண்ணினது என்ன திட்டின்னு, அஷ்டோத்தர அர்ச்சனை திட்டுனால அவனுக்கு போய் ஒரு ஈஸ்வர பத பிராப்தி கிடைக்கிறதுனா. பெருமாள் சுவாமிட்ட பகவான் அப்படிதான், முடிவுல வந்து வாழ்க்கை பூரா லாஸ்ட் ஸ்டேஜ்ல முதல்ல பகவான் சர்வ் பண்ணவர், அப்புறம் பகவானை திட்டினோம், முடிவுல யாரோ இவரை உபயோகப்படுத்திட்டு இருந்தவா அங்க கொண்டு விட்டுட்டான். பகவான் காலில் விழுந்து, பகவானே நான் நரகத்துக்கு போகவேன் பகவானேன்னு அழுதான். பகவான் வந்து, போடா நீ நரகத்துக்கு போற, அங்க நான் இருப்பேன் உங்க கூட, பயப்படாத. அந்த மாதிரி இந்த சிசுபாலனுக்கு போய் பகவத் பதம் கிடைக்கிறத நாரதர்கிட்ட எனக்கு புரியவே இல்லையே, இது என்ன ஃபினாமினன், அப்படி இது என்ன நியமம். அப்ப நாரதர் சொல்றார், நீ அவன் வழிப்படியா திட்டினத்தை தான் பார்த்தேப்பா. நிந்தன ஸ்தவ சத்கார ஞக்காரார்த்தம் கலேவரம், நிந்திக்கிறது ஸ்துதிக்கிறது ஆதரிக்கிறது பூஜிக்கிறது இதெல்லாம் சரீரத்தை தான் பண்ண முடியும், உள்ள இருக்கிற வஸ்து என்ன பண்ணிது, ஏதோ விதத்துல அந்த கிருஷ்ணன் கிட்ட கான்டாக்ட் வச்சுட்டு இருந்தது அவ்வளவுதான். எப்படி சில சமயத்துல ஸ்னேகத்தினால வச்சுக்கிறத விட வெறுப்புனால வச்சுக்க முடியும். நாரதர் என்ன நியமம் சொல்றாருன்னா, எப்படி வந்து வெறுக்கிறது ஒருத்தரை நாம நினைப்போமோ அப்படி சிநேகத்தால கூட முடியாது, அன்பால கூட முடியாது. எதா சம்ரம்பயோகேன மர்த்தியஸ்தன்மயதாமியாத், வெறுக்கிற போது அவன் அப்படியே பவர்ஃபுல்லா மனசுல வந்துட்டு இருப்பான். எதா சம்ரம்பயோகேன மர்த்தியா தன்மயதாமியாது ந ததா பக்தி யோகேன இதுமே நிச்சிதாமதிஹி. பக்தி யோகத்தால கூட அப்படி முடியாதுங்கிறது இட் இஸ் மை கன்ஃபர்ம்டு ஒப்பீனியன்ங்கிறார் பகவான் நாரதர். அதனால அவன் நிரந்தர சமாதியில இருந்திருக்கான் பா, உனக்கு என்ன தெரியும் கேக்குறார் நாரதர். நீ வெளிப்படியா தானே பார்த்த, வெளிப்படியா அவன் ஒரு வில்லன், ஆனா இன்வேர்ட்லி அவன் எப்படி இருந்திருக்கான்னா நிரந்தர சமாதி நிலையிலேயே இருந்திருக்கான். மொத்தமா என்னன்னாக்கா, ஒரு ரிஷிகளோட தரிசனத்துல யாருமே வில்லனே கிடையாது. வெளிப்படியா அவன் ஹீரோவா இருப்பான், வில்லனா இருப்பான், உள்ள எல்லாரும் அந்த வஸ்து தான், அந்த பூர்ண வஸ்து தான். பாபம் புண்ணியம் தர்மம் அதர்மம் எல்லாம் சர்ஃபஸ்ல தான் இருக்கு. அந்த சென்டர்ல போய் பார்த்தோம்னா அங்க எப்பவுமே எந்த தோஷத்தினாலையும் ஸ்பர்ஷிக்கப்படாத ஒரு பிரகாஷ பொருள் பிரகாஷிச்சு. நீ வேதாந்தத்துல இன்னொரு சித்தாந்தத்தை நான் சொல்றேன், சும்மா ஒரு காரியத்துக்காக சாஸ்திர ஞானத்தோட ஒரு அலசி பார்க்கணும். ஒரு சித்தாந்தம் என்னன்னாக்கா, புனர்ஜென்மாங்கிறது ஒண்ணும் கிடையாது, ஜனன மரணாதிகள் ஒண்ணும் கிடையாது, இந்த ஜீவன் வந்து ஜீவன் அப்படிங்கறது என்னதுன்னா, அந்த பூர்ண பிரம்மம் வந்து பல உருவத்துல மேனிஃபெஸ்ட் ஆகிறது, பல உருவத்துல மேனிஃபெஸ்ட் ஆகிறது, பல பாவத்துல. நல்லவனா இருக்க நல்லவனோட உருவத்துல அந்த பகவான் பிரகாசிக்கிறார், பயங்கரமான ஒருத்தனோட உருவத்துல பகவான் பிரகாசிக்கிறார். முடிஞ்சு போனா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்படின்னு ஒரு வாதம், ஒரு பக்கத்துல ஒரு பட்சம். அந்த பட்சத்தையும் சரி, சில மகான்கள் என்ன பண்ணுவானா அதையே ஏத்துப்பான். அது என்ன ஆகும்னா, ஒரு சாதனையுடைய ஒரு நிலையில அவளுக்கு பூர்ணத்துவத்துக்கு அது உபயோகப்படும். எப்படின்னாக்கா, எக்ஸ்பிளனேஷன்லாம் நின்று போச்சு, இருக்கிறது அத்வைதமான ஒரு வஸ்து, அது அலை எழும்புற மாதிரி அநேக உருவத்துல எழும்புறது அடங்கிறது, அநேக நாமரூபங்கள் எடுத்துக்கிறது அடங்கிறது, நல்லவனாகவும் கெட்டவனாகவும் துஷ்டனாகவும் மகாத்மாவாகவும் அவதாரமாகவும், கடல்ல வந்து அலை ஐசு கட்டை குமிழி எல்லாம் வர மாதிரி அந்த அகண்டமான சித் சமுத்திரத்துல என்னென்னலாமோ ரூபம் உதிக்கிறது, என்னென்னலாமோ நிக்கிறது, என்னென்னலாமோ அடங்கிறது, எல்லாம் உதிச்சு உதிச்சு அடங்கிட்டு இருக்கு, ஒன்னும் மாறல, ஒன்னும் பரிணமிக்கல, ஒன்னும் ஆகல, இப்படிங்கிற அந்த பூர்ண ஞான நிஷ்டைக்கு அது பிரயோஜனப்படும். ஒரு டைமென்ஷன்ல எல்லாமே நமக்கு வந்து சித்தாந்தம் பிடிச்சிக்கவே இல்லை. எப்படி எப்படி பண்ணினா, யயா யயா பவேத் பும்சாம் வியுத்பத்தி பிரத்யகாத்மனி சா சைவ பிரக்ரியா ஜேயா, இதுதான் வேதாந்த சித்தாந்தம். அப்பப்போ என்ன உபதேசம் பண்ணினா உங்க மனசு ஸ்வரூபத்துல போய் நிக்குமோ அப்பப்போ அது டெக்னிக், அது அது அப்போதைக்கு அப்போதைக்கு மெத்தட். மகான்களை பார்த்தேன்னா அவளுக்கு வந்து ஒரு சித்தாந்தமே கிடையாது. பகவான் வந்து ஒரு பக்கம் வந்து அவ்வளவு ரேஷனலா பிரம்ம வித்தியை சொல்றார், இன்னொரு பக்கம் பார்த்தா பார்வதி பரமேஸ்வரர் கதையெல்லாம் சொல்லி, கைலாசத்துல இருக்கிற கதையெல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டுன்னு இருப்பார். சாதாரண பிலாசபிக்கெல்லாம் படிச்சானாக்கா அவளுக்கு எப்படி இருப்பானா, ஒரு பக்கம் வந்து பிலாசபினா பிலாசபி தான், இந்த கதையெல்லாம் வந்து அவளுக்கு பிடிக்காது, கதையெல்லாம் என்ன ஒரு ட்ரை கதையெல்லாம் ஏதோ சைல்டிஷா இருக்குன்னு தோணும். இந்த பக்தின்னு வந்தவாளுக்கு இந்த ஞானம் எல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னு தோணும். ஞானிகளுக்கு வந்து வாஸ்தவம் ஒரு பார்த்தா அவளுக்கு பிரெயினே கிடையாது. ஒரு பூர்ண நமக்குள்ள அந்த பிரெயின்ங்கிற ஒரு லிமிட்டட் மெக்கானிசம், அவளுக்குள்ள ஒரு அனந்தமான ஒரு இன்டெலிஜென்ஸ், அது குழந்தையா இருக்கணுமா குழந்தையா இருக்கும், ஞானியா இருக்கணுமா ஞானியா இருக்கும். ஜீவன் முக்தானந்த லஹரின்னு ஒரு கிரந்தம், அதுல பகவத்பாதால் சொல்றா ஞானி எப்படி இருப்பாருன்னா, கணபதி பக்தனை பார்த்தா கணபத்தியனா உட்காந்து பூஜை பண்ணிடும், சுப்பிரமணியனை பக்தி பண்ணா சுப்பிரமணிய பக்தன், சிவபக்தனை பார்த்தா சைவன், விஷ்ணு பக்தனை பார்த்தா வைஷ்ணவன், பரம வேதாந்திகளுக்கு நடுவில் வேதாந்தி, லௌகிக விஷயங்களை பேசிட்டு இருக்கிறவாள்கிட்ட அந்தந்த விஷயங்கள். அவனுக்கு ஒரு வியக்தி அவனுக்கு ஒரு ஆளே கிடையாது, அவன் எல்லாமும் இருக்கான். எல்லா பொருளாவும் இரு. அந்த மாதிரி ஒரு பூர்ண நிலை இருக்கிறவருக்கு என்ன தெரியறதுன்னா, துவைதம் ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துல அத்வைதமா மாறலை, எக்காலத்திலயும் அத்வைதம் தான் இருக்கு. இப்போ நம்ம சாதாரணமா எல்லாரும் ஒன் காட் வர்ஷிப் அப்படின்பா இல்லையா, தேர் இஸ் ஓன்லி ஒன் காட் அப்படின்பா. இதாக்கும் பொதுவா உலகத்துல ஒரு லாஜிக்கல் ரிலிஜன் சொல்லுவோம். நம்ம ஹிந்து மதம் ஒரு தெய்வம் தான் இருக்கு நம்ம சொல்லவே இல்லை, தப்பா நினைச்சுக்கவே கூடாது. ஒரு தெய்வம் தான் இருக்கு நம்ம சொல்லவே இல்லை. நம்ம என்ன சொல்றோம்னா, தெய்வம் தான் இருக்குங்கிறோம். ஒரு தெய்வம் தான் இருக்கு நம்ம சொல்லவே இல்லை. ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஒரு தெய்வம் தான் இருக்கு சொல்றதுக்கும், தெய்வம் தான் இருக்குன்னு சொல்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம். ஒரு தெய்வம் தான் இருக்குன்னா அது ஏதோ ஒரு தெய்வம், ஒரு ஸ்பெஷலா ஒருத்தர் உட்கார்ந்துருக்கு அப்படி இல்லப்பா. தெய்வம் தான் இருக்கு. தெய்வம் தான் இங்க சகல பதார்த்தங்களாகவும் சகல உருவத்திலையும் சகலதுமாக தோன்றது. நல்லவனாகவும் கெட்டவனாகவும் புண்ணியம் பாபம் பல உருவங்களை எடுத்து நம்ம முன்னாடி பிரகாசிக்கிறது அப்படின்னு நாம தெரிஞ்சுட்டோம்னா, துவைதத்துல திரிபுடி எல்லாம் தெரியற போதும் திரிபுடியும் அந்த பூர்ண வஸ்து தான். தியான தியாத்ருத்யேய ரூபாயை நமஹ இல்லையா. லலிதா சஹஸ்ர நாமத்துல அம்பாளுக்கு ஒரு நாமம் என்ன, தியான தியாத்ருத்யேய ரூபாயை நமஹ. அப்படின்னாக்கா திரிபுடி தெரியறது, திரிபுடி இருக்கிற போதும் துவைதம் தெரியற போதும் தியானம் பண்றவனாவும் அம்மா நீதான் இருக்கே, தியானமாவும் நீதான் இருக்கே, தியானம் பண்ணப்படுற பொருளாவும் நீதான் இருக்கே, உன்னை தவிர அந்நியமா ஒண்ணுமே இல்லை. சாதகனாவும் நீதான் இருக்கே, சாத்தியமாவும் நீதான் இருக்கே. துவைதம் தோன்றது துவைதமும் நீதான், அதனால அத்வைதிக்கு யார்கிட்டயுமே சண்டையும் இல்லை. கௌடபாதாச்சாரிய சொல்ற, நாங்க சித்தாந்தத்துக்கு எப்பவுமே அத்வைதம் சொல்றோம், ஆனா நாங்களும் துவைதிகளாகவும் இருந்துக்கிறோம், விசிஷ்டாத்வைதிகளாகவும் இருந்துக்கிறோம், பௌத்தாலாவும் இருந்துக்கிறோம், யார் வேணுமாவும் இருந்துக்கிறோங்கிற. என்னக்கா எங்களுக்கு யார்கிட்டயுமே சண்டை இல்லை, ஏன்னா நீங்களும் நாங்க தானே. அத்வைதமும் துவைதமும் விசிஷ்டாத்வம் என்ன வேணா சொல்லிக்கோ. அத்வைதம் கேஜித் இச்சந்தி துவைதம் இச்சந்தி சாபரே சமம் தத்துவம் ந விந்தந்தி துவைதாத்வைத விவர்ஜிதம் அப்படின்னார் ஒரு பெரியவர். சில பேர் அத்வைதம்னு வாதம் பண்றா, சில பேர் துவைதம், நாங்க வாதமே பண்ணல. நீ துவைதமா சரி துவைதா அத்வைதமா, என்னக்கா அத்வைதத்தோட வாஸ்தவமான பொருள் என்னதுன்னா, அத்வைதம்னு ஒரு சித்தாந்தமும் இல்லை, எல்லாரும் அந்த பரம்பொருள் தான், ராமானுஜனும் அதுதான், மாத்வனும் அதுதான். அதனால உத்தம அத்வைதிகளை நீங்க பாத்தீங்கன்னா அவ வேடிக்கையா இருப்பா. ராமானுஜ சம்பிரதாயத்திலையும் போய் கலந்துப்பா, அத்வைத சம்பிரதாயத்திலையும் கலந்துப்பா, எல்லாரும் கூடயும் இருந்துப்பா, எப்படி வேணா நமக்கு ஒப்புத்துக்கலாம். என்ன எல்லாரும் ஒன்னதானே சொல்றா, எல்லாம் ஒரே பொருளை தானே பேசின்னு இருக்கா, எல்லாரும் அதுதானே. அந்த உள்ள வந்து டிவிஷன் போறது இருக்கே அது பூர்ண நிலை. ராகத்வேஷம் இல்லை, மாத்சரிய புத்தி இல்லை, சண்டை இல்லை, அப்பதான் துவைதம் போச்சுன்னு சொல்ல முடியும். துவைதம்னா என்னன்னா இந்த டிவிஷன் தான், இந்த இடங்கேடு, தொண்டையில சிக்கின முள்ளு மாதிரி அது. போக்தூர்களே கண்டகவத்து பிரதீதம் அப்படிங்கிறார். துவைதம்னா என்னதுன்னா ஏதோ சாப்பிட்றதுக்கு தொண்டையில ஏதோ ஒரு பிளாக் இருந்தா எப்படி, அந்த பிளாக்கு மாதிரி எல்லாத்தையும் நான் நீ அவன் இவன் இப்படி தடுத்துட்டே இருக்கும், எல்லாத்தையும் எடுக்கிறது. கோளாறு இங்கதான் இருக்கு, அந்த கோளாறு அங்கேருந்து நிவர்த்தி பண்ணி அப்படி ஒரு தடையில்லாத நிரங்குஷஸ்திதி அப்படிங்கிற. அங்குஷம்னா தோட்டி, ஆனை எப்படி போட்டு பிடிச்சு வச்சுட்டு இருப்போம் பாப்பா, அந்த மாதிரி நிரங்குஷஸ்திதி, அந்த அங்குஷம் இல்லாத ஒரு சுவாதந்திரியம், ஒரு எல்லை இல்லாத ஒரு நிலை. அந்த நிலைய வந்து இந்த ஞானம் கொடுக்கும். அந்த ஞானம் வரபோது நமக்கு என்ன தெரியும், அஞ்ஞான நிலை ஞான நிலை ஒன்றும் பிரிக்கிறதுக்கு இல்லை, என்னிலையிலையும் சர்வேஸ்வரன் பிரகாசிச்சுருக்கான், பகவான் பிரகாசிச்சுருக்கான். நீங்க ஸ்ரீருத்ரத்துல பார்த்தீங்கன்னா தஸ்கராணாம் பதயே நமஹ அப்படின்னு ஒரு ராமா இல்லையா, திருடனுக்கு நமஸ்காரம், திருட்டு கூட்டத்துக்கு அரசனுக்கு நமஸ்காரம், தேனனுக்கு நமஸ்காரம். நல்லவனுக்கு கெட்டவனு எல்லா கேட்டகரியும் அந்த இடத்துல எடுத்து சொல்லி எல்லாருக்கும் நமஸ்காரம். யோ ருத்ரோ அக்னௌ யோ அப்சு ய ஓஷதீஷு யோ ருத்ரோ விஸ்வா புவனா விவேஷ தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து. ருத்ரன் எங்க இருக்கான் அப்படின்னா, ஒரு கோவிலே எங்க லிங்கத்துல மாத்திரம் இல்ல, யோ ருத்ரோ அக்னௌ, இந்த அக்னிக்குள்ள எந்த ருத்ரன் இருக்கானோ நமஸ்காரம். ய அப்சு, ஜலத்துக்குள்ள எந்த ருத்ரன் இருக்கானோ நமஸ்காரம். ய ஓஷதீஷு, ஓஷதி வனஸ்பதிகளுக்குள்ள எல்லாம் இருக்கானா ருத்ரன். இந்த மரங்கள் செடிகள் எல்லாம் பாக்குற போது ஹரிகேஷாய நமஹா அப்படின்னு ஒரு நாமம், பச்சை பச்சையா தலைமுடியை வச்சுட்டு அழகா நிக்கிறாரா அவர். ஹரித கேசனா நிக்கிறார் அப்படி பச்சை பச்சையா. அப்படி நிறைய மரங்களை பாக்குற போது அழகா நல்லா தலைமுடி ஹிப்பி ஹிப்பியா இருப்பாள் சில பேர். அந்த மாதிரி பகவான் வந்து அப்படி தலை பச்சை பச்சை கலர்ல அப்படி வளர்த்தின்னு அப்படி புஷ்டிப்பட்டுன்னு அப்படி பகவான் நிக்கிறார். விருக்ஷேப்யோ ஹரிகேஷேப்யா, அந்த விருட்சங்கள்ல ஆறு தலைமுடி வச்சுட்டு ஹரிகேஷத்தோட இருக்கிற மரத்தோட உருவத்துல சாட்சாத் பரமேஸ்வரன் இருக்கான். இப்படி அர்த்தானுசந்தானம் பண்ணி பார்க்க அஜானம்ங்கிறது இல்லவே இல்லை. அஜானம் இருந்தா தானே சாதனை துவைதம் எல்லாம். அப்படி பார்க்க 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 நமக்கு துவைதம் ஒரு காலத்துல, அத்வைதம் ஒரு காலத்துல, அஜ்ஞானம் ஒரு காலத்துல, ஞானம் பின்னா ஒரு காலத்துல, எல்லாம் ஒரு கற்பனை தான். இருக்கிறது ஈஸ்வரன் தான். வேணமானா உனக்கு பக்குவம் இருக்கானா ஒரு வார்த்தையினாலே இது முடிஞ்சு போயிடும். நீயா கல்பிச்சுக்கிற சில பேருக்கு அப்படிலாம் முடியாது. சபரிமலைக்கு சில பேர் டக்குன்னு இப்படி வேலை ஏர்கிராப்ட்ல போயிடலாம். சில பேருக்கு அப்படி இல்லை, நம்மளாவே டிசைட் பண்ணிக்கிறோம் கஷ்டப்பட்டு தான் போகணும் அப்படின்னு நடந்து மூணு நாள் நடந்து போகலாம், ஒரு ஒன்றரை மணி நேரத்துல ரெண்டு மணி நேரத்துல நடந்து போகலாம், இப்படியெல்லாம் வழி இருக்கு. சில பேர் வந்து மூணு நாள் நடந்து போறதே ஆப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு அது ஒரு ஒரு ஜாய். அதனால சரி, நான் சாதனை பண்ணி தபஸ் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணின்னு அப்படி முதலே ஒரு சங்கல்பம் வச்சிருக்கிறதுனால சரி, அது ஒரு எல்லாம் ஒரு டிராமா, அதுக்கப்புறம் அடையிறோம். வேணமான பகவானோடத்துல சொல்றது, ஒரு சத்குரு வந்து சாந்திங்கிறது உன்னோட ஸ்வரூபம் பா அப்படின்னா முடிஞ்சு போயிடும். அந்த நிலையில அவ ஞான நிலையில நிலையுற்றுடுவான். அதுக்கப்புறம் அவ சமாதி நிலை கலையாது. அப்படி இருக்கிற பக்குவிகள்லாம் இருக்கா. ஒரு வாட்டி குரு உபதேசம் கேட்டுதானா அவ உள்ள ஒன்னும் ஒரு கண்டிஷனும் வச்சுக்கல. கண்டிஷன் தான் குழப்பம். நம்மளே உள்ள வச்சுட்டு இருக்கிற அஜ்ஞானத்தோட கண்டிஷன்ஸ்னாலதான் நமக்கு லேட் ஆகிட்டே இருக்கு. நம்மளே தீர்மானிச்சிடணும் இப்பெல்லாம் வராது சார் அப்படின்னு. சில சத்சங்கத்துக்குள்ளே சில பாக்டீரியா உண்டு, வைரஸ். அது நம்ம வர வழியில தெரியாம கூட்டின்னு வந்துடுவோம். உட்காந்து கேட்டுட்டு நம்மளுக்கு சரிதான் கிடைச்சு விடும் தோணும், இப்பவே கிடைச்ச மாதிரி தோணும். வெளியில இறங்குறது அந்த கூட வந்திருக்கிற ஆளு சொல்லுவார், இதெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் சரி, இதெல்லாம் வராது, புஷ்னு போயிடணும். இதுக்கு சத்சங்க வைரஸ்னு போயிருது. சத்சங்கத்திலயே இருக்கும் அது அங்கங்க. இதெல்லாம் நமக்கெல்லாம் ஒண்ணு வராது, இதெல்லாம் எத்தனை ஜென்மா இருக்கு அப்படி எல்லாம் சட்டுன்னு வந்துடுதுன்னா இத்தனை புஸ்தகம் என்னத்துக்கு எழுதி வச்சிருக்கா, இத்தனை புஸ்தகம் வச்சிருக்கா, இத்தனை தர்மசாஸ்திரம் வச்சிருக்கா, அதெல்லாம் வச்சிருக்கா, இல்ல எலிசா வந்துடுமா, இதெல்லாம் சும்மா சொல்லலாம் அப்படின்னா போச்சு. இதுக்கு எல்லாத்துக்கு மேல நம்ம விலை பகவானோட வாக்கியத்துக்கு கொடுத்தோமான அந்த ஒரு ஆணி ஆணித்தனமா அந்த பசு மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி அந்த ஒரு ஒரு நம்பிக்கை ஸ்ரத்த வருமானா அப்படின்னு முடிஞ்சு போயிடும். அதுக்கு நடுப்புல ஆட்டி ஆட்டி நம்மள திருடம் பண்ணிக்கிறதுக்கு இருக்கோ இல்லையோ, நடுப்புல நடுப்புல நிறைய சாதனங்கள் வரும். அது பொசு பொசுன்னு திருவுண்டு பலூன்ல காத்து நிறைஞ்சதா ஒரு ஊசி எடுத்து ஒரு குத்து குத்தினா பொசுன்னு போயிடும் இல்லையா. அந்த மாதிரி ஏதோ ஸ்ரத்த விசுவாசம் வந்து அடுத்த சந்தப்படுது. நல்ல பக்குவமா இருக்கிறவனுக்கு அந்த மகா வாக்கிய ஸ்ரவண மாத்திரத்தினால ஸ்வரூபத்துல வியுற்பத்தி வந்துடும், தார்த்தியம் வந்துடும், நிஷ்ட வந்துடும். அப்போ அவனுக்கு என்ன தெரியறது, பரமார்த்தமா எப்பவும் இருக்கிறது பகவான் தான் தெரியுது. எக்காலத்திலையும் ஈஸ்வரன் தான் இருக்கான். ஈஸ்வரன்ல இருந்து அந்யமா வேற எந்த பொருளும் இல்லை. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படிங்கிற திருட நிஷ்ட ஸ்வரூப நிஷ்ட ஈஸ்வர நிஷ்ட வரும். அது வருங்கிறத நாம சத்சங்க ஸ்ரவண சந்தர்ப்பத்துல ஒத்துக்கிறோம் பாருங்கோ, அந்த ஒத்துக்கிறதுக்கு நாம விலை கொடுக்கணும். இந்த பிரஜ்னைக்கு நாம விலை கொடுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு வெளியில போனா ஒரு அஜ்ஞானம் வருதே, அந்த அஜ்ஞானத்துக்கு போய் விலையை கொடுக்க கூடாது. இந்த ஸ்ரத்தை, இந்த விசுவாசம், இதுக்கு விலையை கொடுத்தா எலிஷா காரியம் நடந்துடும். இல்ல இல்ல, நான் இது பண்ணினா தான் வரும், அப்படி பண்ணா தான் வரும், இப்படி இது பண்ணினா தான் வரும் எல்லாம் நம்மளா கண்டிஷன் போட்டு வச்சுட்டோமானா இழுத்துட்டே இருக்கலாம். ஜென்ம ஜென்மாந்தரங்களுக்கு திருப்பியும் மிருத்யோஸ மிருத்யும் ஆப்னோதி யைஹ நானேவ பஷ்யதி. யமன் கடோபநிஷத்துல சொல்றான், அவன் திருப்பி திருப்பி பிறந்து இறந்துட்டே இருப்பான். பலது இருக்குன்னு யாரு ஒப்புத்துக்கிறானோ அவனுக்கு மரணம் ஜனனம் மரணம் ஜனனம் தான் அவனோட தலையில எழுத்து. யாரு ஏக்கம் தான் இருக்கு அந்நியம் இல்லைன்னு ஒப்புத்துக்கிறானோ அவன் இங்கேயே இப்பவே இகைவ ஜன்மனி ஸ்வரூப நிஷ்டோ பவிஷ்யதி. தொடர்ந்து நாம நாளைக்கு பூர்த்தி பண்றோம். உள்ளது 40, இந்த 40 பாடல் நாளைக்கு நாம பூர்த்தி பண்ணோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குருவாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி.